இறைவனிடமிருந்து மன்னிப்பையும் அவனது அருளையும் அவன் புறமிருந்து கருணையையும் இன்னும் அவன் புறமிருந்து சத்தியமான வாக்குறுதிகளையும் நாம் விரும்ப வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு முற்றிலும் இந்த தேவையை நாம் கொண்டிருக்க வேண்டியதாக இருக்கின்றோம். என் இறைவன் புறத்திலிருந்து நற்செய்திகள் எனக்கு வர வேண்டும். அந்த நற்செய்திகள் அனைத்தும் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். ஒவ்வொரு மூச்சிலும் இது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது, நாம் கவனிக்க தவறுகின்றோம். பெரும் துன்பம் நம்மை தீண்டிவிட்டால் மட்டுமே என் இறைவனுடைய பேச்சை நான் கேட்கின்றேன், முதல் முறையாக இந்த துன்பம் நீங்கட்டும். இதற்கு முன்பாக இறைவன் அறிவிக்கின்றான், துன்பமான பாதையில் நீங்கள் சென்றுவிட வேண்டாம், நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள், உங்களுக்கு நன்மைகள் வேண்டும், உங்களுடைய தேவைகள் அனைத்துமே வேண்டும் என்ற அந்த ஒரு சொல்லை கொண்டுதான் உங்களுக்கு இறைவன் ஒவ்வொரு தன்னுடைய தேவையும் அறிவிக்கின்றான். நீங்கள் வேண்டும் என்று கூறுகின்றீர்கள், அந்த வேண்டும் என்பது உங்களால் முடியாததை நீங்கள் வேண்டும் என்கின்றீர்கள் என்பதை நீங்கள் நினைவு வைத்துக் கொண்டால் போதுமானது. ஒவ்வொரு நாளும் நாளைய நாளில் எனக்கு இது வேண்டும் என்று கூறுகின்றோம். நாளைய நாள் என்னிடம் இல்லை, நாளைய நாள் வர இருக்கின்றது, வர இருக்கக்கூடிய இந்த நாளில் எனக்கு சுகங்கள் வேண்டும், என்னுடைய துன்பங்கள் நீங்க வேண்டும் என்று நம்முடைய உள்ளத்தில் வேண்டுதலாக வேண்டக்கூடிய வகையில் மட்டும்தான் ஒரு தன்னுடைய நல் அருளையும் நல் வாக்கினையும் சத்தியமாக வாக்களிக்கின்றான். நம்முடைய இருதயத்தில் வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் பொழுதெல்லாம் நீங்கள் வேண்டுங்கள் என்று கூறுகின்றானே தவிர நீங்கள் அதை உங்களுக்கு நிகழ்த்திக் கொள்ளுங்கள் என்று நிச்சயமாக கூறவில்லை. என்னுடைய தேவைகள் அனைத்தும் வேண்டும், இப்பொழுது இல்லை, வேண்டும், சுகம் வேண்டும், சுகம் ஆகிவிட வேண்டும் என்று விரும்புவதில்லை, சுகம் வேண்டும், படிப்படியாக உங்களுக்கு சுகம் நிகழ வேண்டும். எப்படி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நோய் படிப்படியாக உருவாகியதோ அதை போன்று படிப்படியாக சுகமும் உண்டு. இறைவன் நாடினால் உங்களுடைய நன்மைகளுக்கு நீங்கள் பாதகமாக வாழ மாட்டீர்கள் என்பது இறைவனுடைய தீர்ப்பாக இருக்குமானால், உங்களை பற்றிய அவனுடைய தீர்ப்பாக இருக்குமானால் அந்த நொடிப்பொழுதே நீங்கி விடுகின்றது நம்முடைய துன்பங்கள். ஏன் அந்த துன்பங்கள் அதிகமாகி கொண்டிருக்கின்றன, நாள் பட்டு நான் சுகமாக வேண்டிய காரணம் என்ன? இறைவன் கூறுகின்றான், நீங்கள் நன்றி மறவாமல் இருப்பதற்காக வேண்டி ஒவ்வொரு நாளும் நீங்கள் இறந்த சுகத்திலிருந்து நான் உங்களுக்கு மீட்டுக் கொடுக்கின்றேன். இறந்த சுகம் இன்று என்னுடைய சுகவீனம் அதிகமாக இருக்கின்றது, இறந்தது நான் நிரப்பமான என்னுடைய சுகத்திலிருந்து பெரும்பாலானதை நான் இறந்துவிட்டேன். இன்று உங்களுக்கு இறைவன் அறிவிக்கின்றான், சுகம் வேண்டும் என்று விரும்புங்கள், இனி உங்களுடைய சுகம் சுகவீனமாக ஆகக்கூடாது என்று அந்த சுகத்தை விரும்புங்கள். பெரும்பாலும் நாம் மீண்டும் நான் பழைய நிலைக்கு திரும்ப வேண்டும், முன்ன மாதிரியே நான் சுகமா இருக்கணும்னு நினைக்கிறேன். தவறான அந்த ஒரு வேண்டுதலை இறைவன் ஏற்றுக்கொள்வதில்லை. எது நிகழ்ந்து முடிந்து விட்டதோ, எது இறந்த காலமாக ஆகிவிட்டதோ அது மீண்டும் திரும்பப் போவதில்லை. எந்த சூழ்நிலைக்கு நீங்கள் திரும்ப விரும்புகின்றீர்களோ அந்த சூழ்நிலையிலிருந்து தான் சுகவீனத்தை நீங்கள் அடைந்தீர்கள் என்று. மீண்டும் நான் பழைய மாதிரி ஆக வேண்டும் என்று கூறும் பொழுது மீண்டும் நான் இதே சுகவீனத்தை அடையக்கூடிய நன்றி கெட்ட தளத்திற்கு நான் ஆக வேண்டும், மீண்டும் அந்த சுகம் கிடைக்க வேண்டும் என்று. இப்பொழுது இறைவன் அதனை அறிவிக்கவில்லை. நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் சுகமடையுங்கள், நன்றி உணர்வோடு நீங்கள் வாழ்வீர்கள், சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு வாழ்வீர்கள் என்ற அந்த சுகத்தை மேற்கொள்ளுங்கள். உங்கள் மனம் திறந்த வேண்டும், நான் உங்களுக்கு அளித்திருக்கக்கூடிய அந்த பாக்கியம் இனி சுகத்தில் எந்த குறையும் ஏற்படாத அந்த மாபெரும் பாக்கியம் உங்களுக்கு நிறைவேற வேண்டும் என்றால் மனம் திறந்துங்கள். நம்பிக்கை கொண்டவர்கள் நீங்கள், சுகமாக வேண்டும் என்றெல்லாம் வேண்டும் 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 என்று விரும்பக்கூடிய மக்களை நம்பிக்கை கொண்டவர்கள் என்று ஏற்றுக்கொள்கின்றான். ஏனெனில் அது வேண்டும் என்று கூறும் பொழுது இப்பொழுது நான் அதை போய் சம்பாதிக்கின்றேன் என்று யாரும் கூறப்போவதில்லை. வேண்டும் என்ற அந்த எண்ணம் இருக்கும் வரையில் அது ஒரு பிரார்த்தனையாக இருக்கின்றது. எதனை நாம் வேண்டும் என்று கூறுகின்றோமோ அது நம் கையில் இல்லை, ஆனால் நமக்கு அறிவிக்கப்படுகின்றது இது உங்களுக்கு வேண்டும் என்று. நன்மைகள் அனைத்துமே இறைவனிடமிருந்து நமக்கு அறிவிக்கப்படக்கூடிய உணர்வுகள். சுகங்கள், அழகான வாழ்க்கை, லாபத்திற்குரிய பாதை, ஒவ்வொன்றுமே இறைவன் நமக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். இது உங்களுடைய தேவை. லாபமுள்ள வாழ்க்கை வேண்டும், நஷ்டத்திற்குள் ஆகிவிடக்கூடாது, என்றென்றும் குறைவில்லாத நற்பலன்கள் உங்களுக்கு வேண்டும், சுகவீனமும் கூடாது. நீங்கள் யாரை உங்களுக்கு நெருக்கமாக கொண்டிருக்கின்றீர்களோ உங்களுடைய குடும்பத்தினரிலும் சுகவீனம் ஏற்பட்டுவிடக்கூடாது. இவை எல்லாவற்றையும் இறைவன் உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். உங்களுடைய உள்ளத்தில் எனக்கு நானே சுகவீனத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய குடும்பத்தை நான் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றேன் என்ற எண்ணம் இருக்குமானால் அதனை நீக்கிக் கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் தன் குடும்பத்தை தான் பாதுகாப்பார்கள் என்ற எண்ணத்தை கொண்டிருக்கின்றார்கள். இது இறைவனுக்கு பொருந்தாத நன்றி இல்லாத ஒரு செயல். உங்களுக்கே உங்களுடைய சுகங்களில் நீங்கள் வாழ முடியாத அளவுக்கு இப்பொழுது இருக்கின்றீர்கள். இனியும் உங்களுடைய சுகங்களை நீங்கள் திரும்ப பெறப்பவர்கள் இல்லை என்ற அந்த அவநம்பிக்கையும் கொண்டிருக்கின்றீர்கள். உங்களிடமிருந்து உங்களுக்கே நஷ்டத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நாளைய வாழ்க்கையும் இருக்கின்றது. அதை குறித்து கவலையும் ஏற்பட்டுவிட்டது. வேண்டும் என்ற ஒன்றுக்கு முடியாது 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 என்ற அந்த சூழ்நிலைதான் என்ற மனதில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. கவலையும் இருக்கின்றது, நாளைக்கு என்ன கதியாகுமோ என்ற கவலையும். இந்த கவலை உங்களுக்கு நீங்க வேண்டும். உங்களுடைய பாதைகளில் தெளிவு வேண்டும், உள்ளத்தின் பாதையில் தெளிவு வேண்டும். நான் எதனை விரும்புகின்றேனோ அதனை நான் எனக்காக அமைத்துக் கொள்ளவில்லை, எனக்கு அது ஒரு விருப்பமாக ஊட்டப்பட்டிருக்கின்றது, ஒரு ஊட்டமாக, என் மனதிற்கு ஊட்டமாக. யாரிடமிருந்து வந்திருக்கின்றது? நிச்சயமாக நன்மையெல்லாம் என் இறைவனிடமிருந்து. ஏன் நன்மையெல்லாம் இறைவனிடமிருந்து என்று கேட்டால், எனக்கு ஒரு கஷ்டமோ துன்பமோ தீமைகளோ நான் சம்பாதித்த பிறகு அதனை நிவர்த்தி செய்து கொள்ள எனக்கு வழி இல்லை என்று ஆகும் பொழுது இறைவனே என்று நன்மைக்காக திரும்புவேன், வேறு கதி இல்லை என்று ஆகும் பொழுது கும்பிடக்கூடிய சூழ்நிலை. கதி இல்லை, உன்னிடமே சரணடைகின்றேன், நான் விரும்புவது அனைத்துமே பிரார்த்தனையாக இறைவன் ஏற்றுக்கொள்கின்றான். என்னுடைய பிரார்த்தனை என்னுடைய விருப்பமாக இருக்கின்றது. வாயில் கேட்கக்கூடிய பிரார்த்தனை வேண்டாம், உள்ளத்தில் உங்களுக்காக அமைத்ததை நீங்கள் விரும்புகின்றீர்களே அது உங்களிடமிருந்து இல்லை. நிச்சயமாக இறைவனிடமிருந்து எனக்கு நிறைவேற வேண்டும். அவன் அனுமதித்தால் எனக்கு நிறைவேறாது, அவனுடைய வாக்கு உண்மையாக வேண்டும் என்று நீங்கள் விரும்புங்கள். அப்படியானால் அவனுடைய வாக்கு உண்மையானது தானே என்று கேட்டால், நிச்சயமாக இறைவனுக்குரிய பெயர் சத்தியமானவன், சத்தியம் சத்தியவான் இறைவனுடைய பெயர். அவன் அதற்கு மாறு செய்வன் இல்லை. ஆக சத்தியமானவனிடமிருந்து எனக்கு ஒரு தேவை, என்னுடைய மனதில் வேண்டும் என்ற தேவை விருப்பமாக அமைந்திருக்கின்றது. அவன் உங்களுக்கு கொடுத்ததும் நீங்கள் அதை பெற்றுக்கொண்டதும் உங்களுக்கு இடையில், உங்களுக்கும் உங்களுடைய இறைவனுக்கும் இடையில் உள்ளத்தின் அளவில் ஒப்பந்தம் நிறைவேறியாகிவிட்டது. சாட்சியத்துடன், உங்களுடைய மனசாட்சியத்துடன் நிச்சயமாக நீங்கள் விரும்பினீர்கள். அந்த விருப்பம் உங்களை விட்டு மகராது. அவன் கொடுத்த விருப்பம் அவனால் மட்டும்தான் நிகழ்த்த முடியும். ஏனென்றால் அதனை நீங்கள் இன்னதென்று கணிக்கவும் முடியாது, நீங்கள் அதன் அளவில் செல்லவும் முடியாது. ஏனென்றால் அருபமான ஒரு மாபெரும் அருள் உங்களுக்காக ஒரு விருப்பமாக அமைந்திருக்கின்றது. அந்த விருப்பத்தை நீங்கள் ஒரு பொருளாக மாற்றக்கூடியவர்கள் இல்லை, பொருளாக கற்பனை செய்யக்கூடியவர்கள் இல்லை. சுகம் என்ற ஒன்றை நான் கற்பனை செய்ய முடியாது, அதனை நான் உணர வேண்டும், அதில் நான் வாழ வேண்டும், அந்த சுகத்தில் வாழ வேண்டும், உணர்வில் வாழ வேண்டும். இந்த உணர்வை நீங்கள் பார்க்க முடியாத நிலையில் இருக்கும் பொழுது அதற்காக ஒரு உருவம் கற்பிக்கின்றோம். இது உங்களுடைய நல் அறிவுக்கு பொருத்தமானதா என்பதை பாருங்கள். சுகம் என்ற ஒரு உணர்வு, அது நான் தவறிட்டுக் கொண்டிருக்கின்றேன், இதை மருந்துகளை கொண்டு சரி செய்து விடுவேன் என்று எண்ணுகின்றீர்களே, பார்க்கக்கூடிய ஒரு பொருளை கொண்டு, ஊசிகளைக் கொண்டும் மாத்திரைகளைக் கொண்டும் மருந்துகளைக் கொண்டும் நான் என் உள்ளத்தின் உணர்வை நான் சரி செய்து கொள்வேன் என்று எண்ணுகின்றீர்களே, எந்த அளவுக்கு நாம் நல்லறிவு படைத்தவர்களாக இருக்கின்றோம்? சத்தியத்தை தவற விடும் பொழுது என்னிடம் இருக்கின்றது இறைவனுடைய வாக்கு, நான் பெற்றுக்கொண்டேன், வேண்டும் என்று விரும்பினேன். வேண்டுதல் என்பது பிரார்த்தனை, விரும்பினீர்கள் இன்னும் அதீதமான பிரார்த்தனை, வேண்டித்தான் வேண்டும் என்று கூறக்கூடிய பிரார்த்தனை, விரும்புகின்றேன் என்று கூறும் பொழுது. அப்படி வேண்டித்தான் வேண்டும் என்று நான் விரும்பும் பொழுது என்னுடைய பிரார்த்தனையை இறைவனிடம் வைக்கின்றேன். தவிர மற்ற எவராலும் அந்த மறைவான உணர்வை உணரவும் முடியாது. நான் விரும்புவதை அவர்களுக்கு தெரிவிக்கவும் முடியாது. என்னுடைய உணர்வு என்ன என்பதை என்னை தவிர என் இறைவனை தவிர வேறு எவரும் அறிந்தவர்களை. அந்த உணர்வை படைத்தவன் அதே உணர்வை தான், சத்தியமானவன் என்ற அந்த உணர்வை உங்களுக்கு அறிவிக்கின்றான். பார்க்க முடியாத அந்த ஒரு வாழ்க்கை உங்களுக்கு, சுகமான வாழ்க்கை வேண்டும். இப்பொழுதும் நோய்கள் இருக்கின்றன. நோய்கள் உங்களுடைய உடலில் இருப்பதாக எண்ணுகின்றீர்கள். இல்லை, மனம் வலிக்கிறது. நோய் என்பது மனம் சம்பந்தப்பட்டது, உடல் சம்பந்தப்பட்டது இல்லை. சுகமாக உணர்கின்றேன், இப்பொழுது வலி போய்விட்டது, இப்பொழுது நன்றாக இருக்கின்றது, வலி வந்துவிட்டது, நன்றாக இல்லை, வேதனையாக இருக்கின்றது. இந்த வேதனையும் இந்த நன்றாக இருக்கிறது என்ற உணர்வும் உங்களுக்கு இறைவன் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய தன் புறமிருந்துள்ள வாக்கின் சத்தியத்தை உண்மைப்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் நாம் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மூச்சிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை தவறாமல் கவனிக்க வேண்டும். எண்ணத்தை நீங்கள் எந்த நேரமும் அதில் கவனம் உள்ளவர்களாக இருப்பீர்களானால், எண்ணம் என்பது மறைவானது. அந்த எண்ணத்தில் ஒரே ஒரு தேவைதான், எந்த குறையும் இல்லாத வாழ்க்கை வேண்டும். எதற்கு எந்த குறையும் இல்லாத வாழ்க்கை வேண்டும் என்றால், என்னுடைய நல் உணர்வுக்கும் சுகத்திற்கும் எந்த குறையும் இல்லாத வாழ்க்கை வேண்டும். என்னுடைய மனதின் அமைதிக்கு, அதனுடைய நன்மைகளுக்கு, நிம்மதியான அந்த வாழ்க்கைக்கு எந்த குறையும் எந்த விதத்திலும் ஏற்படக்கூடாது. உங்களுடைய இறைவன் அறிவிக்கின்றான். இப்பொழுதும் அந்த அறிவிப்பை மறந்துவிட்ட நிலையில் ஆம் எனக்கு அது வேண்டும் என்று கேட்கும் பொழுது நான் பிரார்த்தனையை மேற்கொண்டு விட்டேன். வேண்டும் என்ற பிரார்த்தனையை, இன்னும் வேண்டித்தான் வேண்டும் என்ற அதீதமான பிரார்த்தனையை நான் மனதில் கொண்டு ஏற்றுக்கொண்டு விட்டேன். என் இறைவன் இப்பொழுது கூறுகின்றான், உங்களுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டேன். எனவே அமைதியடையுங்கள். அவசரம் வேண்டாம், கவலை வேண்டாம். எந்த நேரத்தில் இது உங்களுக்கு வேண்டும் என்பது எனக்கு தெரியும். நீங்கள் பொருளாக கற்பனை பண்ணும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலத்தில் நிகழ்ந்த நிகழ்ச்சிகளிலிருந்து சிலவற்றை நன்மை என்று எண்ணி நீங்கள் அதை விரும்பிக் கொண்டிருக்கின்றீர்கள். கடந்த காலம் முடிந்துவிட்டது, அது நிகழ்காலமாக அமைவது என்பது நான் சவக்குழிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்பதற்கான பொருள். இறைவன் உங்களை உங்களுடைய சவக்குழிகளிலிருந்தும் வெளியேற்றி நாளைய வாழ்க்கையின் புதிய பிறப்புக்காக, புதிய படைப்புக்காக உங்களை தயார் செய்து கொண்டிருக்கின்றான் தன்னுடைய வாக்குறுதிகளைக் கொண்டு. கெட்ட சக்திகள் இப்பொழுது நம்மை சூழ்கின்றன. உங்களுடைய அறிவும் உங்களுடைய அனுபவமும், நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையும், பார்த்து கொண்டிருக்கூடிய ஆடம்பரங்களும் அலங்காரங்களும் உங்களுக்கு அழகாக காண்பிக்கப்படுகின்றன. நான் இறைவனை மறந்தேன், இதன்பால் நான் ஈர்க்கப்பட்டேன். இதுதான் வாழ்க்கை. ஒவ்வொரு உயிரற்ற பொருளும் ஜடமும் நம்முடைய வாழ்க்கையாக நாம் அமைத்துக் கொண்டிருக்கின்றோம். என்னுடைய படைப்புகள் அனைத்துமே, உதாரணமாக கட்டிடங்கள், கார்கள், இன்று நான் கட்டியிருக்கக்கூடிய என்னுடைய அறிவின் காரணமாக நான் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த உலகத்தினுடைய சில பொருட்கள், கார், வீடு, வாசல், இன்னும் என்னுடைய தரை மார்க்கம், வானமார்க்கம், ரயில் மார்க்கம், இவை அனைத்துமே என்னுடைய போக்குவரத்துக்குரிய சாதனங்களாகவும் அதற்குரிய பாதைகளாகவும் அமைத்துக் கொண்டிருக்கின்றேன். இதில் ஒவ்வொன்றிலுமே, நீங்கள் அமைத்தது எந்த ஒன்றிலுமே உங்களுக்கு உயிரோட்டம் கிடையாது. ஒரு பெரிய ஒரு தூரம் போக வேண்டியிருக்குது, பயணம் போக வேண்டியிருக்குது. இன்னைக்கு கிளைமேட் நல்லா இருக்குது, சுகமா இருந்தது பயணம். காற்று நன்றாக இருந்தது, சுகமாக இருந்தது பயணம். உங்களுடைய கார்களிலோ உங்களுடைய ரயில்களிலோ உங்களுடைய படைப்புகளிலோ எந்த சுகமும் கிடையாது. வீண் இறைச்சலும் கஷ்டங்களும் தான் போய் சேரும் வரையில். ஆனால் சூழ்நிலைகள் மாறி அழகான மேகங்களும் குளிர்ச்சியும் வானத்தினுடைய அழகும் பூமியினுடைய அந்த வெப்பத்தன்மை குறைந்தும் போகும்போது காற்றினுடைய அந்த தன்மையும் சுகமாக இருந்தது, அழகாக இருந்தது, இன்னும் பயணிக்கலாம். இறைவன் படைப்பில் உங்களுக்கு சுகம் இருக்கின்றது. உங்களுடைய படைப்பில் நெருப்பும் வெப்பமும் சுகவீனமும் நெருக்கடியும் தேவையில்லை கிடையாது. உங்களுடைய அறிவை கொண்டு நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை இப்பொழுதும் சரி நெருப்புக்குரியது, அது இறந்துவிட்ட வாழ்க்கை. உங்களுடைய படைப்புகள் அனைத்துக்குமே உயிரோட்டம் கிடையாது. நீங்கள் உயிருள்ள மனிதர்களாக இருக்கும் பொழுது இனம் இனத்தோடு சேர வேண்டுமா அல்லது பிணத்தோடு சேர வேண்டுமா? உயிருள்ள ஒரு இனம் இனத்தோடு உயிரை கொடுக்கக்கூடிய, படைக்கக்கூடிய அந்த உயிரோட்டத்தில் இணைய வேண்டும். ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் அந்த உயிரோட்டம் இருக்க வேண்டும். இப்பொழுது நாம் அனைவரும் உட்கார்ந்திருக்கின்றோம். இந்த இடத்தில் மூச்சு காற்று வெளியேறி கொண்டிருக்கின்றது. ஒவ்வொருடைய மூச்சு காற்றும் மற்றவர் சுவாசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நெருக்கமாக உட்கார்ந்திருக்கின்றோம். இந்த அறைக்குள் எல்லாருடைய மூச்சு காற்றும் இருக்கின்றது. உங்களுடைய அறிவின்படி இந்த மூச்சு காற்றில் சுகம் கிடையாது. ஏனென்றால் கார்பன் டை ஆக்சைடு இருக்கின்றது. ஒருவருடைய மூச்சுக்காற்று இன்னொருவருக்கு உதவாது. அவ்வளவு மூச்சுக்காற்று விளைந்திருக்கின்றது. இப்பொழுது மனம் அமைதியாக இருக்கிறது. அந்த மனம் அமைதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. காரணம், நிம்மதி பெரும் மூச்சு, நிம்மதியான மூச்சு உள்ளுக்கு இருந்து வருகின்றது. இறைவனுடைய அனுமதியை கொண்டு வாடக்கூடிய அந்த வாழ்க்கையை எதிர்நோக்கக்கூடியதும் அதை நம்பக்கூடியதும் நிச்சயமாக நமக்கு சாத்தியமானதுதான் என்ற அந்த உணர்வு வரும் பொழுது அந்த உணர்ச்சி, வெப்ப உணர்ச்சி மாறி நான் தான் வாழ வேண்டும், மனிதர்களிடம்தான் நான் சென்று செஞ்சு கூத்தாடி வாழ வேண்டும், அவர்களிடம் தான் என்னுடைய வாழ்க்கை இருக்கின்றது, நாளைய வாழ்க்கையில் பணத்தில் இருக்கின்றது, நான் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற அந்த இயக்க பெருமூச்சு உங்களிடம் இல்லை. இப்பொழுது நிம்மதியான மூச்சு நடந்து கொண்டிருக்கின்றது. உயிரோட்டமுள்ள அந்த மூச்சு வெளிப்படுகின்றது. அது மற்ற மனிதர்களுக்கு ஒரு உயிரோட்டமான ஒரு சூழ்நிலையை மனதில் அமைக்கின்றது. உங்களுடைய அறிவு கூறும், இது கார்பன் டை ஆக்சைடு, இதை அதிகமாக சுவாசித்தால் உங்களுக்கு கேடு வந்துவிடும். ஆனால் இறைவனுடைய வாக்குகளை கொண்டு நீங்கள் சுவாசிப்பதும் பிறகு அதை வெளிவிடுவதும், உங்களுடைய சுவாசத்தில் இறைவனுடைய வாக்குகள் இறங்கிக் கொண்டிருக்கின்றன. இப்பொழுது உங்களுடைய இறைவனிடமிருந்த சத்தியம் உங்களுக்கு இறங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த சத்தியத்திற்கு உயிர் மூச்சிருக்கின்றது. உண்மைதான், நான் ஏற்றுக்கொண்டேன், இது எனக்கு நிகழ்த்தும் என்று நீங்கள் ஏற்றுக்கொண்டு வெளிவிடக்கூடிய அந்த மூச்சானது குளிர்ச்சியான மூச்சாக இருக்கின்றது. அந்த மூச்சு ஒருவருக்கு மற்றவர் சுவாசித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த உயிர் மூச்சு மனித அறிவுக்கு புரியாது. வீட்டுக்கள் உட்கார்ந்து இருக்கும் பொழுதும், தோட்டங்கள் உட்கார்ந்து இருக்கும் பொழுதும், கார்டனில் உட்கார்ந்திருந்தாலும் சரி, அங்கு கவலையோடு இருந்தால் இவ்வளவு தெளிவான காற்று, குளிர்ச்சியான காற்றுக்கும் என் மனம் இன்னும் சோர்ந்து போய் கொண்டிருக்கின்றது. அவ்வளவு சுத்தமான காற்று, என் மனதிற்கு சோர்வுக்கு மேல் சோர்வு, தனியாக அமர்ந்திருக்கின்றேன், இன்னும் சோர்ந்து போயிருக்கின்றேன். ஒரு நல்ல வார்த்தை ஒருவர் வந்து கொள்கின்றார், நெருக்கமாக இருந்து கொள்கின்றார், மூச்சு காற்று படுகின்றது, சுகமாக கவலைப்பட வேண்டாம் என்று இந்த காற்றுக்கு அவர் உற்சாகம் அடைகின்றார். மனிதனுடைய அறிவு கேவலமான அறிவு என்பதற்கு ஒரு சின்ன உதாரணம் தான். ஒவ்வொரு மூச்சிலும் நன்மையான அந்த உயிர் மூச்சு வெளிப்படட்டும். சத்தியத்தை பேசுங்கள். சத்தியத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்ட நிலையில் உங்களுடைய உயிரோட்டத்தை நீங்கள் மேற்கொள்ளுங்கள், சுவாசங்களை மேற்கொள்ளுங்கள். கவலையோடு சுவாசங்கள் வேண்டாம், நம்பிக்கையோடு சுவாசங்கள் நிகழ்த்தட்டும். நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்கள், இறைவன் அறிவிக்கின்றான், நம்பிக்கை கொண்டவர்களே, வேண்டும் என்று விரும்பிக் கொண்டிருப்பவர்களே என்று பொருள். நான் கொடுத்தவற்றில் பலவற்றை நீங்கள் வேண்டும் என்று விரும்பிக் கொண்டிருக்கின்றீர்கள், நம்பிக்கை கொண்டிருக்கின்றீர்கள். அந்த விருப்பம் இன்னமும் அழகான விருப்பமாக மாற்றிக்கொள்ளுங்கள். வேண்டும் 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 என்று அதிகமாக நீங்கள் வேண்டுங்கள். என்னிடம் வேண்டுங்கள், என்னிடம்தான் வேண்டுகின்றீர்கள். அந்த வேண்டும் என்பது உள்ளத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய பிரார்த்தனையை நான் என்னிடம் நீங்கள் ஒப்புவித்துவிட்ட பொறுப்பாக நான் சொல்கின்றேன். என்னிடம் பொறுப்பேற்படுத்தியிருக்கின்றீர்கள் என்று பொருள். வேண்டும் என்று கேட்கும் பொழுது உடமாற முழுமையாக எனக்கு வேண்டும் என்று கேட்கும் பொழுது யாரிடம் கேட்கின்றோம்? உள்ளத்தில் கேட்கும் பொழுது எவன் எனக்கு அறிவித்தானோ அவனிடம்தான் நான் கேட்கின்றேன். அந்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எனக்குள் ஏற்படும் பொழுது நான் என்னுடைய பொறுப்பை அவனிடம் ஒட்டுமொத்தமாக ஒப்படைக்கின்றேன் என்று பொருள். தன் மீது பொறுப்பு ஏற்படுத்திவிட்டு பிறகு அந்த பொறுப்பை தன் மேலும் மீண்டும் எடுத்துக்கொள்பவனை இறைவன் நேசிப்பதில்லை. வேண்டும் என்று எதற்காக விரும்புகின்றீர்கள்? சென்று எடுத்துக்கொள்ள வேண்டியதுதானே, செய்ய ஆரம்பித்து விட வேண்டியதுதானே, வேண்டும் என்ற விருப்பம் தானே அங்கு இருக்கின்றது. அந்த விருப்பத்தை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இது இறைவனிடம் ஒப்புவிக்கப்பட்டுவிட்ட ஒன்று, இது என்னிடம் இல்லை. இனி பிரார்த்தனை என்பது நீ எனக்கு கொடு என்பதுதானே பிரார்த்தனை. அல்லது நானும் செய்து கொள்கின்றேன், நீயும் எனக்கு கொடு, நான் என்னை அதிகமாக நம்புகின்றேன், நீ கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டாலும் சரி என்கிற பிரார்த்தனையா? உன்னை தவிர கதி இல்லை, இதற்கு நீயே பொறுப்பேற்றுக்கொள் என்பது பொருள். பிரார்த்தனை நான் ஒன்றை மேற்கொள்ளும் பொழுது நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பீர்களானால் உங்களுடைய வேண்டுதலை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களிடம் பொறுப்பு இல்லை, இனி இறைவன் பொறுப்பு. அது நிகழ வேண்டிய நேரத்தில் அவன் அதை நிகழ்த்தக்கூடியவனாக இருக்கின்றான். இப்பொழுது எனக்கு மனதிற்கு அமைதி கொடுத்து விட்டான். எதனை நான் விரும்பினேனோ அதுக்குரிய அமைதி இருக்கின்றது நிச்சயமாக. ஆனால் இன்று நான் எதனை விரும்புகின்றேனோ அது கிடைக்காது என்ற கவலை இருக்கிறது. அமைதி குலைந்திருக்கின்றது. என் பொறுப்பில் நான் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நன்மையும் இது நிகழாது என்று தெரிந்து நான் அதனை முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன். பெரும் கஷ்டம் நிகழ்ந்தால் நிகழலாம் என்று நான் இப்பொழுது சூதாட்டத்தின் அமைப்பிலும் என்னுடைய முயற்சியை மேற்கொண்டிருக்கின்றேன். நிகழலாம், நிகழாமல் போகலாம். ஆனால் நிகழாமல் போய்விடும் என்பதைத்தான் நான் அதிகமாக நம்புகின்றேன். இதன் காரணமாக அந்த நேரம் நெருங்கும் பொழுது கவலை அதிகமாகின்றது. எந்த விதத்தில் இது உங்களுக்கு நிறைவேற வேண்டும் என்பதை இறைவன் அறிகின்றான். உங்களுக்கு உதவி வேண்டும். நீங்கள் மனிதர்களை நம்பி செல்கின்றீர்கள். ஆனால் மனிதர்களுடைய உதவியை உங்களுக்கு கொண்டு வருபவனும் அவன் தான். நீங்கள் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது வாழ்க்கை நிகழ்ந்திருக்கிறதா இல்லையா என்று கேட்டால் பல தருணங்கள் நிகழ்ந்திருக்கின்றது. நான் விரும்பிய ஒன்று என்னை தேடி வந்தது. நான் விரும்பி தேடி போனது என்னை விட்டும் நீங்கியும் விட்டது. நான் நஷ்டமும் அடைந்தேன். அதற்கு மேலாக இன்று நான் தேடி போகக்கூடிய சூழ்நிலையை வைத்திருக்கும் பொழுது நஷ்டத்திற்கு மேல் நஷ்டம் எனக்கு உண்டு என்ற அந்த சத்தியத்தை இறைவன் விதித்திருப்பதை நாம் என்று அஞ்சிக் கொள்ள வேண்டும். உள்ளத்தின் இறைவனாகிய அல்லாஹ்வுக்கு நான் அஞ்சுகின்றேன். இப்பொழுது என் பொறுப்பில் நான் சிலவற்றை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதனை நான் ஏற்கனவே படைத்து விட்டேன். உருவத்தை நோக்கி நான் செல்கின்றேன். உருவ வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றேன். சென்ற காலத்தில் நான் பார்த்ததையும் கேட்டதையும் மனிதர்கள் என்று அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சில பொருள்கள் அவ்வளவும் ஜடப்பொருள்கள். இந்த பொருளை வைத்துக் கொண்டு நான் பெருமை கொள்கின்றேன். நான் ஏற்கனவே இறந்து விட்டேன். பெருமையில் வாடிக்கொண்டிருக்கேன். பெருமையில் மூழ்கி விட்டேன். நான் இறந்து கொண்டிருக்கின்றேன் அல்லது இறந்து விட்டேன். பெருமையின் உச்சகட்டத்தில் நான் இருக்கும் பொழுது மிகவும் பயங்கரமான சூழ்நிலை நான் இருக்கின்றேன். எந்த நேரமும் என்னுடைய வாழ்க்கை முடிந்து போகும். நம்பிக்கையினுடைய பாதை மூடப்பட்டுவிடும். பெரும் அரைச்சலுக்கு நான் ஆளாகிவிடுவேன். பெரும் பயத்திற்கும் பீதிக்கும் நான் அழக்கப்பட்டு விடுவேன். அந்த நேரத்தில் நான் வாழ்க்கையை பற்றிய நம்பிக்கை இழந்து விடுவேன். நான் இன்னும் அந்த அளவுக்கு செல்லவில்லை. மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் என்றென்றும் இறை உணர்வோடு நான் கலந்திருக்க வேண்டும். அவன் சத்தியத்தோடு நான் கலந்திருக்க வேண்டும். அவன் எனக்கு அனுமதித்திருக்கக்கூடிய ஒன்றை, அவன் எனக்கு அருளிய ஒன்றை நான் ஏற்றுக்கொண்டேன். ஏற்றுக்கொண்ட அந்த நிலையில் அவனிடம்தான் நான் அதை முறையேற்றேன். எனக்கு வேண்டும் என்று விரும்புவதெல்லாம் நாம் என்ன வேண்டும்? இது மிக ஆரம்ப நிலை, உறுதியான அழகான பிரார்த்தனை. நீங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள். அதாவது அவனிடம் பொறுப்பு ஏற்பட்டு விட்டீர்கள். அவனும் தன் பொறுப்பில் ஏற்றுக்கொண்டு விட்டான். பின்னர் கெட்ட சக்திகள், சைத்தான்கள், மறைவான சக்திகள் உங்களை அறிவிக்கின்றன. இதை விரும்ப நீங்களே இது சுகம் சொட்டு சுகம் சொன்னா இந்த மெத்த, இந்த வாசல், இந்த பங்களா, இந்த அரண்மனை, இந்த தோட்டம், இதுதானே எல்லாரும் சுகமா வந்துட்டு இருக்காங்களே, பார்க்கலையா? நீங்க இப்படி இருந்தா என்ன அர்த்தம்? உங்களுக்கு அறிவிக்கப்பட்டாச்சு, நீங்க தான் செய்யணும். அவ்வளவு பேருமே உள்ளத்தில் வாழ்கின்றார்களே தவிர அவர்கள் எங்கு இருக்கின்றார்களோ அங்கு வாழவில்லை. உள்ளத்தின் வாழ்க்கை உங்களுடைய முதல் வீடு, அமைக்கப்பட்டுள்ள முதல் வீடு உங்களுக்காக ஒவ்வொருவருக்கும் அவருடைய உள்ளம்தான். எனக்கு இங்க இருக்க பிடிக்கலன்னு சொல்லுவோம், இந்த இடம் நல்லா இல்லைன்னு சொல்லுவோம். அப்படி என்றால் எங்கு வாழ்கின்றீர்கள்? எந்த ஒரு தேவையை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள்? நீங்களாக ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய உலகத்தின் அடிப்படையிலான இந்த அடைக்கலங்கள், வீடுகள், இது எனக்கு பிடிக்கவில்லை, நான் இடம் மாற வேண்டும். அந்த இடம் மாற வேண்டும் என்று கூறுவது எங்கு? இதற்கு பொருத்தமான இடம் வரும்பொழுது பிடிக்கும், அது வரைக்கும் பிடிக்காது. அப்படி என்றால் உங்களுடைய மாடல், ப்ளூ பிரிண்ட் எங்க இருக்குது? உங்களுடைய வாழ்க்கையினுடைய ப்ளூ பிரிண்ட், மறைவான அந்த ப்ளூ பிரிண்ட், இந்த மாதிரியான இடம் எனக்கு வேண்டும் நான் வாழ்வதற்கு என்று கூறக்கூடியது இங்கு இருக்கின்றது. எங்கு நீங்கள் முதலில் வாழ்ந்து வாருங்கள். இதனை நீங்கள் அடைந்து விட்டதை போன்று வாழுங்கள். எந்த நோய்களும் உங்களுக்கு தீண்டக்கூடாது. அண்டை அயலார்கள் உங்களுக்கு விரோதிகளாகவோ பகைவர்களாகவோ இருக்கக்கூடாது. ஒருவருக்கொருவர் சுமூகமான வாழ்க்கையை வாழக்கூடிய, மதித்து வாழக்கூடிய வாழ்க்கையை வாழ வேண்டும். மற்ற மனிதர்கள் நமக்குள் பகைமையோ வெறுப்புணர்ச்சியோ ஏற்படுத்தக்கூடாது. குரோதங்களும் விரோதங்களும் இல்லாத வாழ்க்கையும், அதற்கு தகுந்த மாதிரி சூழ்நிலையை கொண்டிருக்கக்கூடிய அண்டையாளர்களுடைய அவர்களுடைய நெருக்கமும் அவர்களுடைய பார்வையும், அவர்களோடு நான் கடந்து வாழக்கூடிய வாழ்க்கையும் எனக்கு வேண்டும் என்று இறைவன் பொழுதும் அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். ஆனால் எங்களுக்குள்ளே சைத்தான்கள் கூறின, இல்லை, நீங்கள் முஸ்லீம்கள், நீங்கள் கிறிஸ்தவர்கள், நீங்கள் இந்துக்கள், ஒரு காரணம் சேரக்கூடாது, சேர முடியாது, சேர விடவும் மாட்டோம். நாமும் ஏற்றுக்கொண்டோம். ஆம், நான் இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவன், நான் இந்த வகுப்பாளை சேர்ந்தவன், நான் அந்த மதத்தை சேர்ந்தவன் என்று நாமும் நம்மை பிரித்துக் கொண்டு விட்டோம். அப்படி என்றால் கடவுள் எத்தனை பேர் என்று கேட்டால் ஒருவன் தான். நீங்கள் இத்தனை ஜாதிகளாக பிரிந்து, மதங்களாக பிரிந்து, ஒருவருக்கொரு விரோதிகளாக மாற்றியது யார் என்று கேட்டால் கோசாரிகள், அரசியல்வாதிகள், தங்களுடைய சொந்த நலனுக்காக மாற்றினார்கள். நீங்கள் உங்கள் சொந்தத்தை கைவிட்டீர்கள், பிற மனிதர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். அவர்கள் அவ்வளவு பேரும் ஏற்கனவே தங்களுடைய பெருமைக்காகவும் உலகத்தினுடைய பொருள் இழைவதற்காகவும் அழிந்து கொண்டுக்கூடிய ஒவ்வொரு பொருளும் தனக்கு வேண்டும் என்று விருத்து வாழக்கூடிய கற்கலைகளாக ஆகிவிட்டார்கள். ஒரு சத்தியத்தை அவர்களிடம் கேளுங்கள், உங்களால் முடியுமா என்று? முடியாது. அப்படி என்றால் நீங்கள் மனிதர்களுக்கு உதவி செய்வீர்கள் என்று கூறினீர்கள், என்ன உதவி? நம்பிக்கைக்கு உதவி செய்வதை தேர்வு வேறு என்ன உதவி செய்ய முடியும் உங்களால்? டாக்டர்கள் கூறுகின்றார்கள், நாங்கள் உங்களை காப்பாற்றுகின்றோம் என்று, ஆனால் காப்பாற்ற முடியாது என்று நமக்கு அனைவருக்கும் தெரியும். அவிதமாயின் நாம் நம்பிக்கை கொண்டோம் அவர்கள் காப்பாற்றுவார்கள் என்று.
இறைவன் கூறிய ஒரு வார்த்தையை நீங்கள் சுகமாக வாடுங்கள், கவலையும் வேண்டாம் பயமும் வேண்டாம் என்று கூறும்பொழுது, நான் இந்த டாக்டர் மடைக்கலம் கொண்டு விட்டேன், ஐசியூவில் ஜாயின் பண்ணிட்டேன், அட்மிட் பண்ணிட்டேன், அதனால எனக்கு கவலையும் பயம் கிடையாது, இனி எல்லாம் இந்த கடவுள்கள் எல்லாம் என்னை ஒன்று சேர்ந்து என்னை காப்பாற்றிவிடுவார்கள், இறைவன் ஒருவன் கடவுள் என்ற அந்த எண்ணத்தை கொண்டு இவர்கள் கடவுள்களை நாடி சென்றார்கள். அவர்களோ தங்களுடைய வாக்குறுதிகளை, பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். பிறகு தங்களுக்கு நிலைமை மீறும் பொழுது இறைவனுடைய ஆற்றலும் அவனுடைய வாக்கும் நிறைவேறும் சமயம் கைவிடுத்து விடுவார்கள். நீங்கள் உங்களுடைய இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள், உங்களுடைய சொந்தங்களுக்கு சொல்லி அனுப்பிவிடுங்கள் என்று. அப்பொழுது இவர்கள் இறைவன் பக்கம் திரும்புவார்கள், சொந்தங்களை கைவிட்டுவிடுவார்கள். இறுதியாக இறைவனுடைய திட்டம் நிறைவேறும், அவனுடைய திட்டம் நிறைவேறும். எவ்வளவுதான் நாம் இறைவனை விட்டு விலகினாலும் சரி, இறுதி நேரங்களில் நீங்கள் திரும்ப வேண்டிய நிலை இருக்கின்றது. அந்த நேரத்தில் நிச்சயமாக நான் உங்களுடைய மன்னிப்பவன் இல்லை என்பது இறைவனுடைய வாக்கு. எப்பொழுது எனக்கு இணையாக அவ்வளவு பேரையும், உலகத்தில் அவ்வளவு பேரையும் திரண்டு, அமெரிக்கா வரையிலும் சென்று அவ்வளவு டாக்டர்களையும் பார்த்துவிட்டு இறுதியாக அவர்கள் கைவிடும் நிலையில் என் இறைவனே என்று திரும்பும் பொழுது, அங்கு நிச்சயமாக இறைவனுடைய உதவியோ பாதுகாப்போ அற்றவர்கள் நீங்கள், கைவிடப்பட்டவர்கள் என்பதை நான் என்று அஞ்சிக் கொள்ள வேண்டும். எனவே நீங்கள் அஞ்சியவர்களாக உங்களுடைய நன்மைகளை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். உங்களுக்காக விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய, நான் உங்களுடன் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த உணர்வை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அது தெய்வ உணர்வு, தெய்வத்தின் வாக்கு, சத்திய வாக்கு. நீங்கள் நம்பிக்கை கொள்வது இவ்வளவுதான். உங்களுடைய பள்ளிவாசல்களிலோ, உங்களுடைய சர்ச்சுகளிலோ, கோயில்களிலோ, தர்காக்களிலோ இல்லை. உங்களுடைய வீடு, அந்த உள்ளத்தில் இப்பொழுதும் அழகான மூச்சாக, உயிர் மூச்சாக, வேண்டும் என்று கூறக்கூடிய உயிர் மூச்சாக, இது இருந்தால் நன்றாக இருக்கும், நல்ல வாழ்க்கை எனக்கு வேண்டும் என்ற அந்த சத்தியத்தை கொண்டும், அழகான பேச்சை கொண்டும், உணர்வை கொண்டும் வாழக்கூடிய அந்த மூச்சாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இதே மூச்சில் கெட்ட மனிதர்களுடைய காற்றுகளும் கலந்திருக்கின்றன, அவருடைய பேச்சுகளும் கலந்திருக்கின்றன. இது சாத்தியமில்லை. நீங்கள் தான் தேட வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையை, நீங்கள் தான் சம்பாதிக்க வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையை. ஒரே மூச்சில் இரண்டு விதமான சொற்கள், இரண்டு விதமான பேச்சுக்கள், ஒன்று இறைவனுடைய உணர்வு, இன்னொன்று மனிதர்களுடைய கலந்துவிட்ட அந்த கரப்டட் ஏர் காதுகளில் விழுந்து மூளைக்கு சென்று அங்கிருந்து கீழே இறங்கி இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய அந்த நட்பாக்கியத்தை, இது இல்லை, இங்கேருந்து என்ன இறங்குச்சோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். அதன்பால் நீங்கள் உடைங்கள், அதன்பால் நீங்கள் முயற்சி செய்யுங்கள். எவற்றையெல்லாம் வைத்திருக்கின்றார்களோ அவர்கள் இன்னும் குபேரர்களாக இருந்த, இன்னும் எத்தனையோ நேர்த்தியான மாளிகைகளையும் தோட்டங்களையும் துறவுகளையும் வைத்திருந்தவர்கள், பெருவாக்கே வாழ்ந்த நகரங்கள் அடிக்கப்பட்டு விட்டன என்பது தெரியும். சென்னை அடிக்கப்பட்டது என்பது தெரியும். முற்றிலுமாக மூடுவதற்கு முன்பாக அவர்கள் இறைவனிடம் கையெஞ்சினார்கள், பணம் வேண்டாம், உணவு கொடு என்று. அதன் காரணமாக வானவும் நிறுத்தி கொண்டது, பூமியும் விழுங்கியது, தண்ணீரை. அரசாங்கங்களோ மனிதர்களோ உங்களுடைய உறவுகளோ உதவி செய்யவில்லை, மனிதாபிமானம் அங்கு உதவி செய்தது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அதன் காரணமாக இறைவன் மழையை நிறுத்தினான். அது மட்டும் இல்லை என்றால் நிச்சயமாக இங்கு நான் உட்கார்ந்து கொண்டிருக்க முடியாது, அவர்களுடன் சேர்ந்து நாமும் அடைந்திருப்போம். உணவை கேட்டார்கள், நீங்கள் உணவை கேளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் உணவை கேளுங்கள், அங்கு உங்களுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. பணத்தை கேளுங்கள், இன்றே கஷ்டமாரமாகிவிட்டது. எல்லாரும் மூணு வேளை உணவு சாப்பிட்டுக்கீங்க. இந்த உணவு தான் எனக்கு பிரதானம் என்று இருக்கும் பொழுது, இன்னைக்கும் மூணு வேளை உணவு இருக்குது, நாளைக்கும் மூன்று வேளை உணவு இருக்குது, நாளைக்கும் இருக்குது, நாளைக்கு இருக்குது, உணவு இருக்குது, மனசு அமைதியாக இருக்கும். உணவுக்கு பஞ்சம் இல்லை என்பதை உங்களுடைய சொந்தத்தில் நீங்கள் இப்படி உணர்ந்து பாருங்கள். இன்னைக்கு சாப்பாடு இருக்குது, நாளைக்கும் இருக்கும், நாளைக்கும் இருக்கும், சாப்பாட்டு குறைவு இருக்குமா, இருக்காது, என்னைக்குமே இருக்கும், சாப்பாடுக்கு குறைவு இருக்காது, எப்படியாவது சாப்பாடு கிடைச்சிடும். இந்த உணர்வு நமக்கு இருக்கிறது. பணம்னு வந்துருச்சுன்னு சொன்னால் இன்னும் ஆயிரக்கணக்கான குறை வச்சுருந்தாலும் சரி, பத்தாது, நாளைக்கு இல்லாமல் போங்க, வேற வேணும்னு. இன்னைக்கு பணத்திற்கு வப்பான வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பணம் என்ற இந்த பகுதிக்கு நாம் செல்லும் பொழுது இறைவன் உங்களுக்காக அனுமதித்தது உணவு, நீங்கள் அந்த உணவை மறுத்துவிட்டு பணம் என்றீர்கள். உங்களுக்கு பணம் கொடுத்து வருகின்றேன், உணவு கிடையாது, சாப்பிட முடியாது. ஒவ்வொரு உணவுக்கும் ஒவ்வொரு நோய், பல நோய்கள். அந்த உணவு வயிற்றுக்குள் இறங்கவில்லை, வேதனையாக இருக்கின்றது, பசியும் இல்லை. பணத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்ய முடியும்? இது நிகழ்ந்து கொண்டுக்குள்ள நிகழ்ச்சி பல பேரிடம். இது எங்கோ ஏதோ ஒருவர் இந்த மாதிரி கஷ்டப்படுகின்றார் என்பதில்லை. பார்க்கவிடமெல்லாம் உணவுக்கு பத்தியம், பத்தியம், பத்தியம். பணத்தின் மீது பைத்தியம் எவ்வளவு இருக்கின்றதோ, உணவின் மீது பத்திய நெருக்கடி நமக்காக அமைக்கப்பட்டுள்ளது. நாம் உணவை நாட வேண்டும். உணவில் உங்களுக்கு உயிரோட்டம் இருக்கின்றது. அந்த உயிரோட்டத்தில் இறைவனுடைய வார்த்தைகளை மட்டுமே கிரகிக்கூடிய சக்தி அமையும். பணம் தான் என்பதை குறி என்று இருக்கும் பொழுது அதில் செத்த பணம், அதுக்கு உயிர் கிடையாது, கெட்ட சக்திகள் சூடும்,
இறைவனுக்கு விரோதமாக நான் பதற்றத்தோடும் அவசரத்தோடும் போட்டியோடும் பொறாமையோடும் விரோதத்தோடும் அந்த பணத்தை சம்பாதிப்பதற்கு விளைய வேண்டும். அடுத்தவர்களிடமிருந்து அபகரிப்பதை தவிர இந்த பணத்தை சம்பாதிப்பதற்கு உங்களுக்கு வேறு எந்தவிதமான வழியும் கிடையாது. உணவு அப்படி இல்லை. அடுத்தவர்கள் தங்களுடைய உயிரை கொடுத்தாலாவது உங்களுக்கு உணவை கொடுப்பார்கள், அந்த இலக்க குணம் ஏற்படும். அப்படிப்பட்ட அந்த உணவை நாம் நிராகரித்து விட்டு மனிதன் அச்சடித்த இந்த அசிங்கமான நோட்டையும் பேப்பரையும் வாழ்க்கையினுடைய பிரதானம் என்று எடுத்துக்கொண்டோம், இறைவன் நிச்சயமாக நம்மை கவனித்துக் கொண்டிருக்கின்றான். இப்பொழுது உங்களுடைய நிலை என்ன? என் இறைவனே எனக்கு உணவு வேண்டும் என்று கேளுங்கள், எனக்கு உணவு வேண்டும் என்று கேளுங்கள். பணம் என்ற அந்த தரித்திரத்தை கேட்காதீர்கள். பணம் இருக்கிறது, உணவு சாப்பிட முடியவில்லை, இது தரித்திரமா? உணவு எனக்கு இருக்கிறது, பணத்தை பற்றி கவலை இல்லை என்பது இறைவன் உங்களுக்காக அனுமதித்திருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையின் சொற்க வாழ்க்கையா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்கும் பொழுது இறைவன் உங்களுக்கு நெருக்கமாக இருந்து அறிவிப்பான், உணவை கேளுங்கள், பணத்தை கேட்காதீர்கள். அந்த உணவின் காரணமாக மன நிறைவு, அந்த மன நிறைவு இறைவனை நான் நம்பிக்கை கொள்ளக்கூடிய அந்த தகுதியை அந்த உணவு உங்களுக்கு அளித்தது. அந்த இறை நம்பிக்கையின் காரணமாக நாளைய வாழ்க்கையின் பற்றிய கவலை நீங்கியது. இன்று இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனதினுடைய தன்மையும் அவ்வளவு அழகான முறையில் அந்த வேண்டுதலை கொண்டு வாழ்வதன் காரணமாக உங்களுடைய உள்ளத்தின் சிறப்பு உங்களுடைய உடலின் ஆற்றலில் பிரதிபலிக்கின்றது. அந்த ஆற்றல் காரணமாக மற்ற மனிதர்கள் செய்ய முடியாத ஒன்றை உங்களால் செய்ய முடியும். எண்ணத்தினுடைய வேகத்தை கொண்டு எண்ணத்தில் கேட்கக்கூடிய ஒன்று உயிரோட்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது உங்களுடைய ஒவ்வொரு செயலிலும் சொல்லிலும். இப்பொழுது பேசுகின்றேன் என்றால் என்னுடைய பெருமைக்காக பேசுகின்றேனா என்று நான் அல்லது சத்தியத்தை கொண்டு மனிதர்களை சமாதானம் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக பேசுகின்றேனா என்பது என் உள்ளத்தின் அடிப்படை. பெருமைக்காக பேசினால் நிச்சயமாக அங்கு சமாதானம் இருக்காது. ஆனால் சத்தியத்தை கொண்டு பேசும் பொழுது அங்கு இதுவரையில் இருந்திருக்கக்கூடிய அந்த சமாதானம் இல்லாத நிலை மாறி அமைதியும் சாந்தமும் சமாதானமும் என்று அந்த பகுதியில் நுழைவதற்கான அந்த பாதையை திறக்கப்படுகின்றது, அந்த வாசல் திறக்கப்படுகின்றது. சொர்க்கத்தின் வாசல் அது, அமைதிக்கும் நிம்மதிக்குமான பாதை திறக்கப்படும் பொழுது உங்களுடைய கவலைகளை வைத்துக் கொண்டு எதுவுமே செய்ய முடியாது என்று இப்பொழுது தெரியும். கஷ்டங்களை வைத்துக் கொண்டு உங்களால் எதுவும் செய்ய முடியாது, உங்களுடைய உலக மக்கள் அவ்வளவு பேரும் ஒன்று திரண்டாலும் ஒரு கஷ்டத்தை நீக்க முடியாது. காரணம், ஒருவருடைய கஷ்டத்தை மற்ற உணர முடியாது. நான் உங்களுக்கு உதவி செய்யணும்னு சொன்னா கீழே விட போறீங்கன்னு சொன்னா எனக்கு உங்களோட திறன் ஜாஸ்தி இருந்தால் ஓடி வந்து பிடிப்பேன். ஒரு உடல் விடுது பிடிக்கணும்னு சொல்லிட்டு பிடிக்க முடியும்? மனம் விழுந்து விட்டது, யார் பிடிக்க முடியும்? யாருக்கு தெரியும் என்ன விழுந்திருக்கு, எங்க விழுந்திருக்கு, அதனுடைய தன்மைன்னு யாருக்கு தெரியும்? எப்படி உதவ முடியும்? உங்களுக்கு வேண்டிய சுகம், நோய்கள் உங்களுடைய காதலிலோ உங்களுடைய வயிறிலோ உங்களுடைய தலையிலோ உங்களுடைய கல்லூரியிலோ சிறுங்களை கிடையாது, மனதில் இருக்கின்றது. மனதில் உயிரோட்டம் வேண்டும், அந்த ஒரு உறுப்பை இயக்குவதற்கு உயிர் வேண்டும். உயிர் தான் உங்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றது என்பது தெளிவாக தெரியும். ஆங்கில மருத்துவம் மட்டும்தான் கூறும் உடல் தான் உயிரை காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றது என்று. இதில் எது சத்தியம்? உயிர் உடலை காப்பாற்றும். உயிர் தான் அந்த ஒரு அணு, உயிர் தான் ஆறடி உடலை வளர்த்தது, அதற்குள் உறுப்புகளையும் அது வளர்த்தது, இன்னமும் வாழ வைத்துக் கொண்டிருப்பது அந்த கருவில் ஏற்பட்ட அந்த ஒரு உயிர் அணுதான். இப்பொழுது அந்த உயிரோட்டம் தான் எனக்கு வேண்டும். என்னை பாதுகாப்பதற்கு நம்பிக்கை கொள்ளுங்கள், உயிரை படைப்பவர்கள் நீங்கள் இல்லை. செத்த பணத்திலேருந்து எடுத்துட்டு வந்து அந்த உறுப்பு வச்சு நான் காப்பாற்றப்படுறேன்னு சொல்றீங்க, எத்தனை நாள்? அவ்வளவும் பொய். சைத்தான்கள் வாக்களிப்பது உங்களுடைய இருதயத்தில் நானும் காப்பாற்றுவேன் என்று, இவர்களும் காப்பாற்றுவார்கள் என்று சைத்தான் நமக்கும் வாக்களிக்கின்றான். உயிரை படைக்க தெரியாத, உயிரை பற்றி எதுவுமே தெரியாத ஒருவர் நான் உயிரை காப்பாற்றுவேன் என்று கூறும் பொழுது நம்முடைய மனதிற்கு வந்த கேடு எப்படி நாம் ஏற்றுக்கொண்டோம் அதை? இப்பொழுது நாம் உயிர் அற்ற கடங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? ஒரு உறுப்பை, செத்த பிணத்திலிருந்து எடுத்த உறுப்பை நான் வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அது செத்த ஜடமா இல்லையா என்று பார்ப்போமானால் அது செத்த ஜடம் உங்களுக்கு உதவாது. இப்பொழுது நீங்கள் அதற்கு எதிராக அதனை நீக்க வேண்டும். உங்களுடைய எதிர்ப்பு சக்தி அதற்கு எதிராக உருவாகின்றது, அதனையே நீங்கள் அடித்து நிறுத்துகின்ற எதிர்ப்பு சக்தி இல்லாமல் அப்பொழுதுதான் இந்த உறுப்பு அங்கு தங்கும். ஒருவருடைய உறுப்பு இன்னொரு ஏற்றுக்கொள்ளாது ஒவ்வாமை. அந்த ஏற்றுக்கொள்ளாது என்ற அந்த சக்தியை இறைவன் அமைத்திருக்க அந்த சக்தியை நிர்மூலமாக்கிவிட்டு அந்த உறுப்பை அங்கு இயங்க செய்வோம். இப்பொழுது நான் சிலையாக ஆகிவிட்டேனா இல்லையா? நான் மனிதனா அல்லது செத்த பிணமா என்று கேட்டால் செத்த பிணம். உங்களுடைய அறிவை நம்பும் பொழுது நாம் பிணமாக ஆகிவிட்டோம். என்னை இன்னொருவர் நம்பும் பொழுது நான் சிலையாகவே ஆகிவிட்டேன். நானே பிணமாக இருக்கும் பொழுது என்னை ஒருவர் மெச்சினால் நான் சிலையாக ஆகிவிட்டேன், விழுந்து விட்டது. சிலை வச்சு செருப்பு மாறப்பட்ட மாதிரி தான். இப்படிப்பட்ட ஒரு கிட்ட வாழ்க்கையை ஒவ்வொரு மனிதனும் பெருமையை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மனிதனை மனிதன் நம்பி வாழ்வது சிலைகளை நம்பி வாழ்வதற்கு போனதாகவும் ஒரு ஜடம். நீ ஒரு உண்மையை பற்றி பேசும்பொழுது அது கேள்வி கேட்டால் உன்னால் சுகமாக்க முடியுமான்னு கேட்டால் டாக்டர் பற்றி கேட்டார். நீங்கள் உயிரை காப்பாற்றுகின்றேன் என்று கூறுகின்றீர்கள், இவருக்கு இந்த மனிதருக்கு இந்த நிலைமை இருக்கின்றது, இவருடைய உயிரை நீங்கள் காப்பாற்றுவீர்கள் என்று நீங்கள் எழுதி கொடுங்கள் என்று கேட்டால் எந்த டாக்டர் எழுதி தருவாரா? அவர்களுடைய சாயம் எடுத்து போகும், மரமாறி நிற்பாங்க. பதில் வருமா? ஆம் என்ற பதில் வருமா அல்லது இல்லை என்ற பதில் வருமா? இல்லை என்ற பதில் வந்தால் ஏன் மனிதர்களை நம்ப வைத்தீர்கள்? நயவஞ்சகமாக எதற்காக பொய்யை கூறி மனிதர்களை உங்களை நம்ப வைத்தீர்கள் என்ற அடுத்த கேள்வி. அதனை உணர்ந்தவர்கள் மரம் மாதிரி நிற்பாங்க. கேட்போம், ஏன் மரம் மாதிரி நிற்கிறேன், சில மாதிரி ஏன் நிற்கிறேன்னு கேட்போம். தன் அறிவை நம்பக்கூடியவர்கள், இறைவனை மறந்தவர்கள் வாழக்கூடிய வாழ்க்கை கற்சிலை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இந்த கற்சிலைகள் தான் நாம் வழிபட்டுக் கொண்டிருக்கின்றோம். மனிதன் மனிதனை நம்பும் பொழுது அவன் இறைவனை விட்டுவிட்டு கற்சிலைகளை நம்பிக்கொண்டிருக்கின்றான். எதற்குமே உதவாத வீண் வெட்டித்தனமான மனித இனத்திற்கு துரோகமான சொந்தத்திற்கு நயவஞ்சகமான மனசாட்சிக்கு பாதகமான ஒரு வாழ்க்கையையும் வார்த்தைகளையும் சொல்லி அவன் ஏமாற்றிக் கொண்டிருக்க நான் அவனை நம்புகின்றேனே. இப்பொழுது நான் கேட்கின்றேன், ஒரு ஜடத்தை நம்பக்கூடிய நாமும் ஜடங்களாக ஆகிவிட்டோம். இனி மனிதனுக்குத்தான் இறைவனை தேவை, செத்த பிணங்களுக்கு கிடையாது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே சிலைகளை கற்சிலைகளை நம்பி மனிதன் என்று அந்த கற்சிலையை நான் நம்புகின்றேன். அவனை நிறுத்தி கேட்கும் பொழுது வாயடைத்து போவான், மரம் மாதிரி நிற்காதேன்னு சொல்லுவோம். ஏன் கல் மாதிரி நிற்கிற, சில மாதிரி ஏன் நிற்கிறேன்னு கேட்போம். இந்த கற்சிலைகளை வழிபடுவதிலிருந்தும் இறைவன் நம்மை எச்சரிக்கை செய்கின்றான். கற்சிலைகள் என்பது கோயில்களில் வைத்திருக்கக்கூடிய சிலைகள் இல்லை, நாமே கற்சிலைகள் தான். மனிதனை நம்பும் போது சத்த பிணங்களை நம்பிக்கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் அறிய வேண்டும். மனிதனை நம்புவதும் கற்சிலைகளை நம்புவதும் சத்த பிணங்களை நம்புவதும் ஒன்றுதான். பேயையும் பிசாசுகளையும் நம்பிக்கொண்டிருக்கின்றேன். பின்னர் என் இறைவன் எனக்கு ஏன் இதை கொடுத்தான் என்று கேட்கின்றோம். எனக்கு ஏன் இந்த துன்பத்தை இறைவன் கொடுத்தான் என்று கேட்கின்றோம். இப்பொழுதுதான் இறைவனுடைய கோபம் உங்கள் மீது இறங்குகின்றது. யார் ஒரு தவறை சம்பாதித்துவிட்டு அப்பொழுது பின்னர் ஒரு நிரபராதியின் மீது அந்த தவறை வீசுகின்றானோ நிச்சயமாக இறைவனுடைய கோபம் அவன் மீது இருக்கின்றது. எனக்கு ஏன் ஏற்பட்டது என்று கேட்கும் பொழுது நான் எனக்காக ஏற்படுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நரக வாழ்க்கையை பிறர் என் மீது சேர்த்ததும், நான் அவர்களை வழிபட்டதும், மனிதர்களை வழிபட்டதும், இறை உணர்வை நான் கவனிக்காமல் இந்த மனித சிலைகளை வழிபட்ட இந்த கேடு என்னை இறைவனுடைய கோபத்திற்கு ஆளாக்கிக் கொண்டிருக்கின்றது. எனக்கு ஏன் இந்த துன்பம் ஏற்பட்டது என்று கேட்கின்றோமே, அதற்கு முன்பாக நீங்கள் நல்ல சுகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு குறிப்பிட்ட அந்த தருணத்தில் என்ற சுகவெண்ணம் கேட்டு நான் இப்பொழுது துன்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். எனக்கு ஏன் இது ஏற்பட்டது என்பதை தவிர்த்து கொண்டு நான் ஏன் என் சுகத்தை இழந்தேன் என்று அந்த பக்கம் திரும்பினான். எப்பொழுது நான் இழந்தேன் என்று கேளுங்கள், உங்களுக்கும் நீங்கள் தேட முடியும். ஏன் எனக்கு ஏற்பட்டது என்று கேட்காதீர்கள், பிறரிடம் நீங்கள் கேட்டீர்கள். ஒரு சாதாரண ஒரு பொருளை கூட வீட்டில் வச்சுட்டா நான் மறந்துட்டேன், வீடு போல தேடிட்டு இருக்கலாம் எங்க எங்கன்னு. நான் எங்க விட்டேன் அந்த ஒரு நல்ல பொருள் எங்க விட்டேன் தேடுவேன். வீட்டில் இருக்கிறவங்கிட்ட சுற்று பக்கத்தில் கண்டு கேட்பேன், நான் எங்கே விட்டு பார்த்தீங்களா பார்த்தீங்களான்னு கேட்பேன். அவங்க சொல்லுவாங்க, எங்கே விட்டேன்னு சொல்லி நீ யோசிச்சுப்பான்னு சொல்லுவாங்க. இந்த நிலை ஒரு பொருளுக்கே இருக்கும் பொழுது என்னுடைய அருளாக இருக்கக்கூடிய ஒரு சுகத்தை நான் தவறிட்ட பிறகு நான் எங்கு தவற விட்டேன் என்று யாரிடமும் கேட்க முடியாது. நான் கேட்க வேண்டும், ஏன் தவற விட்டேன், எங்கு தவற விட்டேன் என்று. எப்பொழுது எனக்கு இந்த சுகம் ஆரம்பித்ததோ அதற்கு முன்பாக நான் எங்கிருந்தேன், என்ன செய்து கொண்டிருந்தேன், எப்படி தவறேன் என்பதை நான் எனக்கு கேட்க வேண்டும். எங்கே தொலைந்து விட்டது என்னுடைய சுகம் என்று, ஏன் வந்தது என்று கேட்கக்கூடாது. அந்த துன்பத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஏன் வந்தது என்று கேட்கக்கூடாது. ஏன் தவறவிட்டேன், எங்கு தவறவிட்டேன் என்பதை கேளுங்கள். அப்பொழுது இறைவன் உங்களுக்கு அறிவிப்பான், தெரியும் என் இறைவன் எனக்கு காண்பித்தான் இந்த பாதையை, இனி நான் தவறக்கூடாது. உள்ளத்தை தவறவிடாதீர்கள். உள்ளத்தில் உங்களுடைய இறைவனுடைய வாக்கு இன்னமும் இறங்கிக் கொண்டிருக்கின்றது. என் ஒருவனைத் தவிர உங்களுக்கு பாதுகாப்பு உதவி இல்லை. நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்பவர்கள் இல்லை, உங்கள் குழந்தைகளை நீங்கள் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று கூறிக்கொண்டிருக்கின்றீர்கள். அதை நான் தான் பாதுகாக்க வேண்டும் என்று கூறும்பொழுதே உங்களுக்கு அதை பற்றிய அச்சமும் கவலையும் உங்களுடைய மனதில் அறிவிக்கப்பட்டு விட்டது.
நாளைக்கு நான் எப்படி என் குடும்பத்தை காப்பாற்றப் போகின்றேன்? இந்த வார்த்தை வரும்பொழுது உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள முடியாது, முதலில் என் இறைவன் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணத்தில் வரும்பொழுது உங்களுடைய குடும்பமும் வம்சங்களும் இறைவனுடைய பாதுகாப்பில் அழகாக இருக்கும். வேண்டும் என்ற அந்த நம்பிக்கையை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். அந்த வேண்டும் என்று கூறும்பொழுது இறைவனிடம் பொறுப்பு ஏற்படுத்திவிட்டீர்கள். இனி அது உங்களுடைய பொறுப்பில் இல்லை. இனி நம்பிக்கையோடு வாடுங்கள், பொறுமையை கொண்டு வாடுங்கள். மற்ற மனிதர்களுடைய ஆடம்பரங்களையும் அலங்காரங்களையும் பார்க்காதீர்கள். அவர்களுடைய வாழ்க்கை உள்ளத்தில் உள்ளுக்குள் அலங்கோலமான வாழ்க்கை என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். எனினும் இறைவன் எச்சரிக்கை செய்கின்றான், வெளிப்படையான வாழ்க்கையை பார்க்கின்றீர்கள். உள்ளத்தில் எவ்வளவு அலங்கோலமும் அசிங்கமும் இன்னும் விரக்தியும் கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியாது. அவர்களுக்கு உணவு கிடையாது, முதலில் அதை அறிந்து கொள்ளுங்கள். மருந்துகளிலும் பத்தியங்களிலும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் வெளிப்படையான அலங்காரங்கள், ஜடப்போர்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற சிலைகள், பிணங்கள் அவர்கள் என்பதை அறியுங்கள். எனக்கும் அந்த மாதிரி பிணக்காட்டு வாழ்க்கை வேண்டும் என்று விரும்பும்போது நிச்சயமாக இங்கிருந்து வெளியேறிவிடு, என் உள்ளத்திலிருந்து வெளியேறிவிடு. இந்த வெளியேற்றம் என் மூளைக்குள் சென்றுவிட்டது. நான் இங்கிருந்துதான் பார்ப்பதையெல்லாம் நம்பி, ஜடப்பொருளை மட்டும் நம்பி, வெளிப்படையாக இருக்கக்கூடிய அலங்காரத்தையும் வெளிப்படையாக இருக்கக்கூடிய அசிங்கங்களையும் அறுவருக்கத்தக்கவற்றையுமே கூட நான் எனக்கு சுகமானதாக எண்ணிக்கொண்டு நான் செல்வேன். பிறரிடம் பெஞ்சி கூத்தாடி வாழக்கூடிய வாழ்க்கை எப்படியாவது வாழ வேண்டும் என்று இருக்கும் பொழுது திருடியும் கொலை செய்தும் கொள்ளையடித்து கூட வாழ்வேன். மானக்கேடானவற்றின் பக்கம் சென்று கூட நான் வாழ்வேன். என் மானத்தை விட்டும் கூட நான் வாழ்வேன். அது அடையாக்கப்பட்டு விட்டது. ஏனென்றால் உள்ளத்திலிருந்து வெளியேற்றப்பட்டுவிட்டேன். நாம் மீண்டும் உள்ளத்தின் பக்கம் திரும்புகின்றோம் என்று உங்களுடைய இறைவன் உங்களுக்காக அறிவிக்கின்றான். போதையில் நீங்கள் வாழ வேண்டாம். பார்க்கக்கூடிய ஒவ்வொன்றுமே போதையாக இருக்கின்றது. வெளிப்படையான போதை உள்ளத்துக்கு சுகமில்லாத ஒன்று. ஆனால் அந்த சுகமில்லாத ஒன்றில் எனக்கு சுகம் இருக்கிறது என்று எண்ணும் பொழுது போதையாக இருக்கின்றது. குடிப்பழக்கத்திற்கு நீங்கள் ஆளாகின்றீர்கள், அது போதை என்பது தெரியும். அது அடுத்து அதற்கு கசப்புத்தன்மை இருக்கின்றது, வாந்தியற்குடி குமட்டக்கூடிய அதுக்கு நாற்றம் இருக்கின்றது. இது எனக்கு சுகம் இருக்கிறது என்று நான் நடக்கின்றேன். அந்த சுகத்தில் கொஞ்சம் வாழவும் செய்கின்றேன். பின்னர் கடுமையான வேதனையின் பால் அதன் காரணமாக நாம் பிடிக்கப்படும் பொழுது என்னுடைய கல்லீரல் இழந்து விட்டேன், என் சினுகள் இழந்து விட்டேன், என்னுடைய வயிற்றின் ஜீரணத்தன்மை போய்விட்டது, பசி போய்விட்டது, மூளை குழம்பு விட்டது, பைத்தியம் பிடித்தனாக ஆகிவிட்டேன், இறைவனே என்று கூப்பிடும் பொழுது இல்லை. நீங்கள் சம்பாதித்த அந்த கேடுகளில் உங்களுடைய வாழ்க்கை தவணை என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றதே. இன்னும் 30 ஆண்டுகள் அதுவரையில் நீங்கள் இப்படித்தான் வாழ்ந்தாக வேண்டும். சபிக்கப்பட்ட மக்களாக நாம் வாழ்வோம். இறைவனுடைய வாக்குகள் சத்தியமானது, ஏற்றுக்கொள்ளுங்கள். சிலைகளை கற்சிலைகளை நம்பாதீர்கள். மனிதன் என்ற அந்த கற்சிலையை நம்பாதீர்கள். அவனுக்கு வழிபடாதீர்கள். பணம்தான் உங்களுடைய வாழ்க்கை என்று அந்த சிலையையும் நம்பாதீர்கள். பணத்திற்கு உயிர் கிடையாது. உயிரோட்டமுள்ள வாழ்க்கை உங்களுடையது. மனதிலிருந்து அந்த உயிரோட்டம் ஆரம்பிக்கின்றது. மனதில் என்னென்ன இருக்கின்றதோ எதுவுமே உங்கள் கைகளில் இல்லை, இறைவனிடம் இருக்கின்றது. நீங்கள் வேண்டும் என்று கூறும்பொழுது வேண்டுதல் முடிந்துவிட்டது. பிரார்த்தனை என்ற அந்த அடிப்படையில் அவனிடம் பொறுப்பை ஒப்படைத்து விட்டோம். பொறுப்பை ஒப்படைத்த பிறகு என் கையிலும் இருக்கிறது என்று எண்ணும் பொழுது நாமும் இறைவனாக விட்டோம். அவனுக்கு சரிநிகர் சமமாக ஆகிவிட்டோம். இறைவன் உங்களிடம் அந்த உயிரோட்டமோ படைக்கும் சக்தியோ இல்லை என்று அறியும் வரையில் அவன் தன்னுடைய காரியத்தை எதுவுமே உங்களுக்கு சாட்சியமாக இருந்து சத்தியமாக உங்களுக்கு வாக்காக கொடுத்தானோ அது பெண்டிங்ல இருக்கும். இட்ஸ் இன் வெயிட்டிங். தெரியும் எப்பொழுது நான் டோட்டலா சரணடைஞ்சேனோ அதை உணர்ந்து இனி நான் உன்னிடம் இருக்கக்கூடிய நான் ஒப்படைத்து விட்ட ஒன்றை நீ ஏற்றுக்கொண்டாய். நீ சத்தியமானவன் என்பதை அறிந்த பிறகு நான் நம்பிக்கை கொண்டவனாக இருக்க வேண்டும், பொறுமையை மேற்கொள்ள வேண்டும். நான் நற்செயல்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றேன். நீ எனக்காக செய்யக்கூடிய காரியங்களில் நான் தடையிடாமல் அந்த நற்செயல் எனக்காக உருவாகும் வரையில் பொறுமையும் அமைதியையும் உள்ளிடம் கேட்கின்ற நிறைவனே, அந்த அமைதி பொறுமை ஏற்கனவே இருக்கின்றது. நீங்கள் தவறிவிடாதீர்கள். தவறிவிடுவது எப்படி என்றால் உங்கள் கைகளில் நீங்கள் அதை எடுத்துக்கொண்டு ஏற்கனவே நான் உங்களுக்கு அறிவித்த ஒரு அழகான ஒரு உணர்வை நீங்கள் பொருளாக படைத்து வைத்துக் கொண்டு உங்களுடைய பார்வையிலும் உங்களுடைய அனுமானத்திலும் உங்களுடைய அனுபவங்களையும் நீங்கள் பார்த்த அந்த ஆடம்பரங்கள் தான் உங்களுடைய பொருள்கள். அதைத்தான் நான் அறிவித்தேன் என்று கூறும்பொழுது உயிரற்ற ஜடங்களை நான் உங்களுக்கு படைப்பேனா என்று இறைவன் கேட்கின்றான். கற்சிலைகளை வழிபடாதீர்கள். மனிதர்களுடைய வாழ்க்கையை பார்த்து போதையிடும் ஆகிடாதீர்கள். உங்களுடைய உணவு ஒவ்வொன்றும் போதையை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. எப்பொழுது மனம் என்ற ஒன்று இல்லையோ, இறைவனுடைய பயம் என்ற ஒன்று இல்லையோ, நான் இதை கொண்டு வாழ்கின்றேன், என்னிடம்தான் இருக்கின்ற வாழ்க்கை எண்ணுகின்றீர்களோ, நீங்கள் தவறான ஒரு போக்கை எடுத்துக்கொண்டு அதில் நீங்கள் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையில் பெருமையும் விளைகின்றீர்களே, இந்த போதை இருக்கும் வரையில் நிச்சயமாக இறைவனிடம் இருந்து அனுகிரகம் இல்லை. உங்களுடைய தண்ணீர் கூட மதுபானம் என்ற அளவுக்கு போதையாக ஆகிவிடும். உங்களுடைய உணவும் உங்களை போதிக்கொண்டிருக்கின்றது. நீங்கள் கற்கரைகளை வழிபடக்கூடிய அந்த வழிமுறைகளைத்தான், அந்த சக்தியை மட்டும்தான் நம்ப செய்யுமே தவிர அந்த வழிமுறைகளை. மாபெரும் மகாசக்தி இறைவன் உங்களுக்காக இருந்து உங்களுடைய வாழ்க்கை முழுமைக்கும் தன் பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன். அதற்கான ஒவ்வொரு வாக்கையும் கொடுத்து உங்களிடமிருந்து வேண்டும் என்ற அந்த வேண்டையை பெற்றுக்கொண்டு காத்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் என் பக்கம் மட்டுமே பொறுப்பை ஒப்படைப்பெற்றீர்கள். இதனை நீங்கள் பொருளாக மாற்றிக்கொண்டு போதையிலாகி அதற்கு நுழைந்துவிட வேண்டாம் என்று. ஆனால் நாம் போதையிலாகிவிட்டோம். இப்பொழுதும் சரி, மனிதர்களுடைய வழிமுறைகள் தான் எனக்கு வாழ்க்கை என்று எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் கற்சிலைகளை வழங்கிக் கொண்டு போதையில் நாம் ஆகிவிட்டோம். இனி என்னுடைய வாழ்க்கையில் நாம் நடந்தால் நடக்கட்டும் என்ற சூதாட்டம் தான். பெஸ்ட் ஆஃப் லக், பெஸ்ட் விஷஸ் ஃப்ரம் காட் என்று எவருமே சொல்ல மாட்டோம். ஏனென்றால் நாம் அதிர்ஷ்டத்தை நம்பி வாழ ஆரம்பித்து விட்டோம். அந்த அதிர்ஷ்டத்தில் நான் தோற்று போய்விட்டால் எனக்கு கிடைக்கிறது கிடைக்கவில்லை என்றால் யாரோ வினை வைத்து விட்டான் அவனை நான் கண்டுபிடிக்க வேண்டும். இனி என்னுடைய வாழ்க்கை பின்னோக்கி செல்கின்றது. மற்ற மனிதர்களை எல்லாம் நான் என்னுடைய மனதில் சந்தேக கண்ணோடு பார்க்க ஆரம்பித்து அவர்களை மானசீகமாகவே என்னுடைய விரோதிகளாகவும் என்னுடைய நஷ்டத்திற்கு காரணமாகவும் யாரெல்லாம் நிரபராதிகளாக இருக்கின்றார்களோ அவர்கள் அனைவரையும் நான் சந்தேகப்படுவேன். என்னுடைய சாபம் என் மீது இறங்கிவிட்டது. எவன் வினை வைத்தான் என்று குறிகேட்கக்கூடியது, அம்புகள் எறிந்து குறிகேட்கக்கூடியது இந்த வாழ்க்கையின் பக்கம். நிரபராதிகள் அவ்வளவு சந்தேகப்படுவேன், எவனோ எனக்கு வினை வைத்து விட்டான் என்று சந்தேகப்படுவேன். இந்த வாழ்க்கையில் போகும் பொழுது நம்முடைய சாபக்கேடு நமக்கு மட்டுமல்ல நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இதுதான் சரி என்று என்னுடைய குடும்ப மக்களும் சேர்ந்து அதில் ஈடுபடும் பொழுது என்னுடைய வம்சத்திற்கு வந்த சாபக்கேடு தரிசனம் உலகம் அறிந்தவர்கள் மீது சொல்லும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள், பயந்து கொள்ளுங்கள். போதையில் ஆகினேன். மனிதர்களுடைய வாழ்க்கையை பார்த்து உள்ளுக்குள் அலங்கோலமாக இருக்க இந்த ஆடம்பர அலங்காரங்களை நான் பார்த்து விட்டேன். இதுதான் எனக்கு வேண்டும் என்று அவ்வளவும் சத்த ஜடங்கள், அவ்வளவும் உயிரோட்டம் இல்லாத ஒவ்வொன்றும் உங்களுடைய வாழ்க்கை குறிதாக ஆகிவிட்டது. இறைவன் கொடுத்த ஒரு நன்மையான அழகான இணை படைக்கப்பட இருக்கக்கூடிய தோட்டங்களும் துறவங்களும் வானங்களும் பூமியும் இணைந்து உங்களுக்காக படைக்கக்கூடிய அந்த மாபெரும் இறை ஆற்றல் மிக்க அந்த இயற்கையின் வாழ்க்கையை விட்டுவிட்டு உங்களுக்காக படைக்கப்படக்கூடிய செழுமையான வாழ்க்கையை விட்டுவிட்டு இந்த தரிசனம் படுத்த மக்களுடைய ஆடம்பர அலங்காரங்கள் வீடுகள் வாசல்கள் என்று இருக்கக்கூடிய இதனுடைய அடிப்படையில் நாம் இறங்கிவிட்டோம். இப்பொழுது நாம் போதையில் இருக்கின்றோம். இனி இதுதான் வாழ்க்கை என்று மற்றவர்களுக்கும் நான் இந்த வாழ்க்கையை பிண வாழ்க்கையை மற்றவர்கள் அறிவிக்கும் பொழுது அவர்கள் என்னை கும்பிட ஆரம்பிக்கின்றார்கள். இதுதான் வழி என்று இறைவனை மறந்து விட்டார்கள். யாரோருடைய உள்ளத்தையும் நான் கெடுத்தேனோ, நான் இறந்து விட்டவன் வாழ்ந்து கொண்டிருப்பவன் இல்லை. இந்த பிணத்தை அவர்கள் மதிக்கின்றார்கள். நீங்கள் பார்த்தீர்களானால் பிணத்தை அவர்கள் சிலையாக்கி சிலையை வணங்கி கொண்டு போவார்கள். அந்த மாதிரியாக நான் ஏற்கனவே பிணமாகிவிட்ட பிறகு நான் காட்டக்கூடிய வழியை அவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டால் அவர்கள் என்னை சிலைகளாக ஆக்கிவிட்டார்கள். நானும் என்னுடைய முன்னோர்களான சிலைகளை வணங்கினேன். இதுதான் வாழ்க்கை என்று. போதையில் ஆகாதீர்கள். உங்களுடைய ஒவ்வொரு உணவும் போதையாக்க வேண்டாம். பானமும் உணவும் உட்பட நிச்சயமாக மதுபானத்தை கொண்டு சைத்தான் உங்களை வழிகெடுக்க விரும்புகின்றான். போதையில் உங்களை ஆக்குவதை கொண்டு உள்ளத்திற்கும் ஊட்டம் தேவை, உணவு தேவை, அதனை போதைக்குள்ளாக்கி விடாதீர்கள். கற்சிலைகளை வழிபடாதீர்கள். மனிதன் மனிதனை வழிபடக்கூடாது. உள்ளத்தின் இறைவனாகிய படைக்கும் சக்தி மாபெரும் சக்தி அந்த அதனை நீங்கள் வழிபடுங்கள். உங்கள் இறைவன் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கின்றான். நீங்கள் எவ்விதம் செயல்படுகின்ற என்பதை பார்ப்பதற்காக வேண்டி மனிதர்களுடன் சேர்ந்து வாருங்கள். அவர்களுக்கு அடிமைகளாகி ஆகிவிடாதீர்கள். எனவே போதையில் ஆக வேண்டாம், கற்சிலைகளை வழிபட வேண்டாம். அம்புகள் எரிந்து குறிகேட்கக்கூடிய எவன் எனக்கு இதனை அனுமதித்தானோ அவனை விட வேண்டும், அவனை விடக்கூடாது என்று சூதாட்டத்தில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு அது நஷ்டமும் ஏற்படலாம். பெஸ்ட் ஆஃப் லக் என்று கூறக்கூடிய வகையில் மட்டும் நான் வாழ்ந்துவிட்டு நஷ்டத்தை ஏற்படுத்தும் பொழுது எனக்கு எவன் வினை வைத்தான் என்று நான் குறிகேட்கின்றேனே, அவ்வளவும் அருவறுக்கத்தக்க செயலில் உள்ளவையாகும். இறைவனின் அருவறுக்கத்தக்க இறைவனால் அருவறுக்கத்தக்க செயல்களாகும். சைத்தானுடைய பாவையாகும். நிரபராதிகள் அவ்வளவு வேறையும் சந்தேகம் கொண்டு பார்ப்பது, மை வைத்து பார்ப்பது, சோடி போட்டு பார்ப்பது, குறிகேட்டு பார்ப்பது, அவ்வளவுமே சைத்தானுடைய அறிவுறுத்தக்க செயல்கள் உள்ளன. எனவே நீங்கள் உங்களுடைய இறைவனின் பொருத்தத்தினாலே இவற்றை வச்சு விலகிக் கொள்வீர்களா என்று இறைவன் கேட்கின்றான். அத்தியாயம் 5:90. இறைவன் நம்பிக்கை கொண்டவர்களே உங்களை எச்சரிக்கை செய்கிறது. மதுபானத்தை கொண்டும் சூதாட்டத்தை கொண்டும் கற்சிலைகளை வழிபடுவதை கொண்டும் அம்புகள் எரிந்து குறிகேட்பதை கொண்டும் நிரபாதிகளை எல்லாம் சந்தேகப்படக்கூடிய இந்த மாபெரும் கெட்ட செயல் அருவருக்கத்தக்கக்கூடியதாக இருக்கின்றது, இறைவனால் வெறுக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதனை சார்ந்து நீங்கள் வாழும் பொழுது இந்த நான்கையும் விட்டு விலக வேண்டும். பெஸ்ட் ஆஃப் லக் என்று சொல்லக்கூடிய அந்த வாழ்க்கை, சுதர்த்த களத்தில் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை விட்டு விலகுங்கள். நிச்சயமாக இறைவன் எனக்கு அவன் அளித்த ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றுவான், அவன் சத்தியவான் என்பதை உணர்வு கொண்டு நீங்கள் பொறுமையும் நிம்மதியும் அமைதியும் கொள்ளுங்கள். அந்த பொறுமையில் நீங்கள் இறைவனிடம் ஒப்படைத்துவிட்ட ஒன்று உங்களுக்காக நிகழ்ந்து கொண்டிருக்கும். உங்களுடைய அமைதியும் நிம்மதியும் எந்த காலத்தும் கிடையாது. நான் என் பார்வையை கொண்டு மற்றவர்களுடைய அலங்காரமான வாழ்க்கையை பார்த்துவிட்டு எனக்கு இல்லையே என்று இயங்கும் பொழுது தவிர உங்களுக்கு அமைதியோ நிம்மதியோ கிடையாது. உங்களுடைய இறைவன் உங்களுக்கு எதனை அறிவித்தானோ அது உங்களுக்காக உருவாகி கொண்டிருக்கிறது. சூதாட்டம் வேண்டாம். பெஸ்ட் ஆஃப் லக் என்று கூறக்கூடிய இந்த மக்களுடைய வழிமுறைகள் கற்றலைகளை நம்பி வாழக்கூடிய வாழ்க்கை வேண்டாம். மற்ற மனிதர்களுடைய வாழ்க்கை முறைகளை பார்த்து அந்த அலங்காரங்களில் வாழ வேண்டாம். நிரபராதிகளெல்லாம் சந்தேகப்படக்கூடிய குறிகேட்டு அம்புகள் இருந்து குறிகேட்டும் குறிகாரம் சொல்வதை கேட்டும் யார் எனக்கு நினைவு கேட்டான் என்று மைப்போட்டு பார்ப்பதும் இந்த மாதிரியான கெட்ட விளைவுகளாக வேண்டாம். நீங்கள் மனித இனத்திற்கு விரோதிகளாக ஆகிவிட்டீர்கள். உங்களை அறியாமலே அவர்களுக்கும் உங்களுக்கும் இடையே விரோதம் ஏற்பட்டுவிட்டது. இறைவனுடைய நினைவிலிருந்தும் உங்களை நிச்சயமாக வழிதவள் செய்துவிட்டது இந்த சேத்தானுடைய கெட்ட சக்திகளுடைய தாக்கம். 5:91 உங்களுக்காக அறிவிக்கின்றது. இறைவனுடைய நினைவிலிருந்தும் உங்களை விளக்கிவிடத்தான் மனிதர்களுக்கும் உங்களுக்கும் இடையே பகைமை ஏற்படுத்துவதற்காகவும் உங்களுடைய போதையை உங்களுக்கு அடகாக்கிவிட்டான். அந்த போதையில் மனிதர்களை நீங்கள் நம்பிய அந்த வாழ்க்கையினுடைய பிரதிபலிப்பு நிச்சயமாக துணிக்கும். மனிதர்கள் கற்சிலைகள், அவர்கள் உலகத்தினுடைய பொருள்களை நம்பி வாழும்பொழுது பொருள்கள் உயிரோட்டம் இல்லாதது, மரமும் கிளையும் என்று நாம் கூறுவோம். ஏன் மரமாறி நிற்கிற, ஏன் சிலமாறி நிற்கிறேன் கூறுவோமே, இந்த இரண்டும் ஒன்றுதான். மரத்திற்காது ஓர் உயிர் என்று சிலைகளுக்கு அதுவும் கிடையாது. நாம் அதனையும் கேட்போம், சிலமாறி நிற்காதுன்னு சொல்லுவோம். இந்த சிலைகளையா நீங்கள் வணங்குவீர்கள்? ஒரு காரணம் கிடையாது. இனி உங்களுடைய வாழ்க்கை உயிரோட்டமுள்ள இறைவன் படைத்திருக்கக்கூடிய உங்களுக்காக அனுமதித்து உங்களுக்கு பிரத்யேக அமைக்கக்கூடிய இந்த உணர்வை நீங்கள் மட்டும்தான் உணர முடியும். ஒவ்வொருவருக்கும் நன்மைகள் அறிவிக்கப்பட்டுவிட்டன. அவருடைய நன்மைகளை அவர் மட்டும்தான் உணர முடியும். அந்த நன்மை உணர்வாக கொள்ள முடியுமே தவிர அதனை பொருளாக ஆக்கிக் கொண்டு இதுதான் இறைவன் அளித்ததோ என்று இவனை கைவிட்டுவிட்டு நீங்கள் மனித சிலைகளை நம்பாதீர்கள். பின்னர் சூதாட்டத்தில் இறங்கி அதில் நீங்கள் தோற்று போகும் பொழுது மனிதர்களை எல்லாம் நீங்கள் நிரபாதிகளை எல்லாம் சந்தேகப்பட்டு அவர்களை எந்திக்கக்கூடிய அந்த பாதையில் செல்லும் பொழுது சபிக்கப்பட்ட மனிதனாகவும் தன் குடும்பத்திற்கு வாழ்நாள் முழுமைக்கும் நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொண்டவனாகவும் தேடிக்கொண்டவனாகவும் வாழக்கூடிய இந்த ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்தில் அமையக்கூடாது என்பதை நீங்கள் இன்று உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக இறைவன் நம்முடைய பேச்சை கவனித்துக் கொண்டிருக்கின்றான். என் இறைவனே, எனக்கும் என் சந்ததிகளுக்கும் என் குடும்பத்திற்கும் நீ உன் உணர்வை அளிக்கின்றாய். உனக்கும் எனக்கும் இடையே எங்களுக்கும் இடையே ஒப்பந்தம் முடிகின்றது. எப்பொழுது வேண்டும் என்று விரும்புகின்றனோ அந்த வேண்டும் என்று விரும்புவதில் நான் திரும்ப முன்னிலை படுத்திவிட்டேன். நீயே பொறுப்பேற்றுக் கொள்வனாக இருக்கின்றாய். நிச்சயமாக இறைவன் தன் மீது பொறுப்பேற்படுத்தி நேசிக்கின்றான். எப்பொழுது உங்களுக்கு கொடுத்தானோ நேசித்துத்தான் உங்களுக்கு கொடுத்துக் கொண்டிருக்கின்றான் சுகமடையுங்கள் என்று. அதை என் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு சிலைகளை நம்புகின்றேன், டாக்டர்களை நம்புகின்றேன், அவர்களை வழிபடுகின்றேன். இதன் தவறாமல் சாப்பிட்டு எப்படி ஒரு சுகத்தை உணர்வை மருந்துகளை கொண்டு தொட முடியும் என்பது எப்படி உங்களுக்காக ஏற்றுக்கொள்ள முடிகிறது? முகப்பூச்சி முகன் ஒன்றுக்கு தோழன் ஒன்றுக்கு போட்டு பூச்சி பொருளை கொண்டு பொருளை தொட முடியும். உயிரோட்டமிக்க ஒரு சுகமான ஒரு உணர்வை மருந்துகளை கொண்டு நான் உங்களுக்கு சரிபடுத்த என்று கூறும் பொழுது எந்த அளவுக்கு நாம் போதையில் ஆகி கற்சலைகளாக ஆகி பிணங்களாக ஆகி நாம் சூதாட்டத்தில் இறங்கி கடைசியில் ஒருவருக்கொருவர் நீதான் உன்னால் நான் கெட்டேன் என்னால் நீ கெட்டேன் என்று கூறக்கூடிய அந்த பாதையில் விரோதிகளாகவும் ஒரு சமுதாயத்தில் நிம்மதியும் அமைதியும் கெடுத்துக் கொண்டு வாழக்கூடிய எப்படிப்பட்ட ஒரு சபிக்கப்பட்ட சமுதாயமாக நாம் மாறுவதற்கு இந்த மனிதர்களுடைய வழிமுறை கற்சலைகளுடைய வழிமுறைகள் தான் காரணம். நிச்சயமாக இறைவன் அறிவிக்கின்றான், இவற்றை விட்டு விலகிக் கொள்வீர்களா நீங்கள் வெற்றி அடைவீர்கள். 5:90, 5:91 இந்த இரண்டையும் உங்களுடைய வாழ்க்கைக்கு இந்த உதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். நான் நிச்சயமாக போதையின் பக்கம் செல்ல மாட்டேன். என்னுடைய உணவும் என்னுடைய தண்ணீரும் எந்த பணத்தை கொண்டு நான் சாப்பிடுகின்றேனோ அது மதுபானத்தோட கேவலமானது மோசமானது, எனக்கு உயிரோட்டத்தை கொடுக்காது. மாறாக ஜடமாக வாழக்கூடிய அந்த கற்சிலைகளை வழிபடக்கூடிய மனிதர்களுடைய வழிமுறைகள் வழிபடக்கூடிய அந்த பகுதி தான் என்னை நினைத்திருக்க செய்யும் என்பதை என்று நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும், உறுதியாக நம்ப வேண்டும். ஒருபோதும் நான் போதைக்குள்ளாக மாட்டேன். பணத்தை கொண்டு வாழாதீர்கள். நீங்கள் உணவை கேளுங்கள், உணவின் காரணமாக நீங்கள் வாழ்வீர்கள். உணவு பணத்தின் மூலம் தான் என்று கேட்காதீர்கள். பணத்தை கொண்டு நீங்கள் இயற்கையை வாங்கப் போகின்றீர்கள். இந்த பணத்திற்கு அந்த இயற்கை கட்டுப்படுத்திக்கின்றது. அது இருக்கக்கூடிய ஒரு இளைஞருடைய ஒரு உயிரோட்டத்திற்கு, ஒரு அணு உயிருக்கு இவ்வளவு உலக மக்களுடைய பணமும் வந்து சேர்த்தாலும் அந்த உயிரை படைக்க முடியுமா என்று கேட்ட கிடையாது. நான் பணத்தை கொண்டு வாங்கிடுவேன், உணவு வாங்கிடுவேன். நிச்சயமாக எந்த அடிப்படையில நீங்க அந்த உணவு வாங்கினீங்களோ அந்த உணவு உங்களுக்கு செல்லுபடி ஆகாது. அதுதான் இன்று உங்களுடைய அவ்வளவு கேடுகளுக்கும் நோய்களுக்கும் வியாதிகளுக்கும் கடுமையான துன்பங்களுக்கும் காரணமாக இருக்கின்றது. பணம் தான் முக்கியம், அதை கொண்டு மட்டும்தான் உணவு வாங்க வேண்டும் என்று. உணவு இயற்கை, பணத்தை கொண்டு இயற்கையை வாங்கப் போகிறீர்கள். எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை தரம் கெட்டுவிட்டது, உயிரோட்டம் கெட்டுவிட்டது, மனம் என்ற ஒன்று செத்துவிட்டது, நாம் சிலைகளாக ஆகிவிட்டோம், கடுமையான போதைக்குள்ளும் ஆகிவிட்டோம். இனி நமக்கு இறைவன் ஒரு கேடா என்பதுதான். பணத்தை கொண்டுதான் உணவு வாங்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை நீக்குங்கள். இன்று உணவுதான் எனக்கு முக்கியம், பணம் என்ற அந்த நாய் என்னை பின்தொடரட்டும் என்று விரும்புது, வாழட்டி கொண்டு வரட்டும். அதற்கு பின்னால் நான் போகக்கூடாது. செத்த கடத்தின் பக்கம், பணம் என்ற கடத்தின் பக்கம் போகக்கூடாது. நான் செத்த பிணமாக ஆகிவிடக்கூடாது, பேயாக ஆகிவிடக்கூடாது, உயிரோட்டம் என்ற மனிதன் என்று நீங்கள் இப்பொழுது நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். உணவு வேண்டும் இறைவனே என்று கேளுங்கள். இப்பொழுது இறைவன் உங்களுக்கு பணத்தையும் கொடுப்பான், அதுக்குரிய நல்லாற்றலையும் தருவான், நல்லறிவையும் தருவான். பணம் என்று கேட்காதீர்கள், செத்துவிட்டீர்கள் எண்ணி. இனி நீங்கள் திட வாழ்க்கை தான் வாழ வேண்டும், பிண வாழ்க்கை தான் வாழ வேண்டும். அந்த பணத்தை வைத்துக் கொண்டு ஒரு பருக்கை உணவை நீங்கள் நிம்மதியாக சாப்பிட முடியாது, அதிலிருந்து நன்மையும் கிடையாது. உணவு வேண்டும் என்று இறைவனே என்று கேளுங்கள். சென்னை மூழ்கிய நிகழ்ச்சி உணவை கேட்டது. உங்களுடைய பணத்தை கொண்டு வானத்தை நிறுத்திவிட்டிருக்க முடியாது, பூமியை விழுந்து செய்திருக்க முடியாது. அந்த தண்ணீரை, பணம் என்ற அந்த நாசத்தை விட்டும் நீங்கள் விலகுங்கள். சுகமான வாழ்க்கை வேண்டும் என்று விரும்புங்கள். இதற்குரிய பணம் என்ன உங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதை அவள் கொண்டு வருவான், அதுக்குரிய படிகளையும் அவன் அமைப்பான். ஆனால் உணவுக்கு பணம் தான் முக்கியம் என்று கொள்ளும் பொழுது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டான். உணவை கேளுங்கள், பணத்தையும் நான் தருகின்றேன். அதுக்குரிய நல்லறிவோடும் நல்லாற்றோடும் ஒருவரையும் ஏமாற்றாமல் ஒருவருக்கு பொருந்து கொள்ளக்கூடிய வர்த்தகத்தில் நீங்கள் ஆகி உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய சீரும் சிறப்புமான வாழ்க்கையை நான் அமைக்கின்றேன். என்னிடம் உங்களை தேவைப்படுங்கள். உங்களுடைய தேவைகள் தான் இயல்புக்கு மாற்றமானது. நான் உங்கள் அறிவிப்பதில் தான் என்னுடைய இயல்புக்கும் என்னுடைய அனுகிரகத்துக்கும் உங்களை சொந்தமாக்குவது. எது வேண்டும்? உங்களுடைய இறைவன் பக்கம் இப்படி திரும்பி இருக்கின்றீர்கள். என் இறைவனே, மதுபானத்தை விட்டு என்னை காப்பாற்று, என்னுடைய சந்ததிகளையும் போதையில் ஆகக்கூடாது. நான் பணம் தான் முக்கியம் என்று போகும்பொழுது நிச்சயமாக போதையில் ஆகிவிட்டேன். உணவுக்கு இரண்டாம் தரம். எனவே நீங்கள் பணம் கிடைக்கப்பட்டவர்கள், ஆனால் நிச்சயமாக உணவு என்ற ஒன்று உங்களுக்கு மறுக்கப்பட்டுவிட்டது. அதையும் மீறி சாப்பிடுகிறனால் கஷ்டங்களோடு வாழ வேண்டும், அலர்ஜி நோய்கள் வாழ வேண்டும், கடும் பத்தியங்களோடு வயது பசிக்க நாக்கு ருசிக்க எல்லாவற்றையும் அடக்கிக் கொண்டு விரக்தியான வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கை முழுமையிலும் அமைத்து விடுவாங்க. ஒருக்கு கட்டிப்படுங்கள் பணத்தை, அல்லது பணத்தை சாப்பிடுங்கள், முடியாது. உணவை கேளுங்கள், பணம் என்ற அந்த தரித்திரம் உங்களை நோக்கி வரும், இறைவன் அழகான வழி கொண்டு வருவான். பணத்தை நம்புங்கள், நிச்சயமாக நாம் பேய்களாகவும் செத்த பிணங்களாகவும் ஆகிவிட்டோம், கற்சிலைகளை வழிபட்டுக் கொண்டிருக்கின்றோம். இந்த வாழ்க்கை நமக்கு கூடாது என்று முதலாக விரும்புங்கள். யாரிடமும் யாரை பற்றியும் சந்தேகப்பட வேண்டாம். இவன் எனக்கு வினை வைத்து விட்டானா என்று சந்தேகப்பட வேண்டாம். இதற்காக அம்புகள் இருந்து புலி கேட்பதும், சோழி போட்டு பார்ப்பதும், குறியாளர்களுக்கு சொல்வதும், மை போட்டு பார்ப்பதும், இந்த விதமான கேவலங்களில் அறுவருக்கத்தக்க சேத்தனுடைய பாதைகளில் நாம் ஆகிவிட வேண்டாம். யாராவது எனக்கு கேது செய்தார்கள் என்று எண்ணினால் அப்படியே நாம் பெற்றுவிட்டோம். இறுதியாக மை போட்டு பார்க்க வேண்டாம். அந்த எண்ணம் ஒன்று போதும். உங்களை சுற்றி அவ்வளவு மக்களையும், நிரபராதிகளான அவ்வளவு மக்களையும் நீங்கள் உங்களுக்கு விரோதிகளாக கொண்டீர்கள். இதனை இறைவன் ஏற்பனாக இல்லை, அனுமதிப்பனாகவும் இல்லை. உங்களுடைய இறைவனிடம் என்று நீங்கள் திரும்புங்கள். மதுபானத்தை விட்டும், அதாவது போதைக்குள்ளாகக்கூடிய இந்த பணம் என்ற அந்த கேட்டின் பக்கம் செல்வதை விட்டும், சூதாட்டத்தை விட்டும், பெஸ்ட் ஆஃப் லக் இறைவனுடைய உதவி கிடையாது, என்ற முயற்சி தான் என்று எண்ணக்கூடிய அந்த இறைவனை நாம் தவிர்த்து கொண்டு வாழக்கூடிய இந்த வாழ்க்கையின் போக்கை விட்டும், மனிதர்களை கற்சிலைகளை பிணங்களை நம்பி வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை விட்டும், மனிதர்களை எல்லாம் சந்தேகப்பட்டு குறிகேட்டு வினை வைத்து விட்டான் என்று தான் ஒரு தேவை சம்பாதிப்பட்டு நிரபராதிகளெல்லாம் எனக்கு பகைமையை இறைவனுடைய இணைப்பையெல்லாம் விட்டுட்டு இதுதான் முக்கியம், அவனை அடித்துவிட்டால் போதும், வினைவேத்தனை அடித்துவிட்டால் போதும் என்று அவனையும் அடித்துவிட்டு நிரபராதியும் அடித்துவிட்டு எல்லோரையும் சந்தேகப்பட்டுக் கொண்டு தன்னையும் அடித்துக் கொண்டு இறைவனும் இல்லை என்றாக்கி நான் போதையிலும் இன்னும் அதிகமாகிவிட்டேன். என்னுடைய சிலைகளை நான் வழங்க ஆரம்பித்தேன். அவர்கள் தான் என்னை இதன் பக்கம் எடுத்துச்சென்றார்கள். எல்லோரும் வினைவைத்து விட்டார்கள். அவர்களை நாம் பார்த்துவிடலாம் என்று அவர்களை பார்த்ததன் காரணமாக உங்களுடைய நிலைமை மாறப்போதில்லை. இன்று உங்களுடைய வாழ்க்கை திரும்புகின்றது. உள்ளத்தின் இறைவனாக இறைவனை ஏற்றுக்கொள்ளுங்கள். சேத்தனுடைய அறுவருக்கத்தக்க இந்த பாதையின் பக்கம் செல்ல மாட்டேன் இறைவனே, உன்னுடைய நேர்மையான பாதையின் பக்கம். மனிதர்களை நான் சந்தேகப்படாத அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையை தரத்தை உயர்த்து. நிரபராதிகளை நான் சந்தேகப்படக்கூடாது. மனிதர்களுக்கிடையே ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய அந்த பாதையின் பக்கம் எங்களை எங்களுடைய குடும்பத்தினரின் வழிநடத்துவாயாக இறைவனை என்று கேளுங்கள். உணவின் பக்கம் எங்களை செலுத்துவாயாக, பணத்தின் பக்கம் செலுத்தாத இறைவனை என்று கேளுங்கள். நான் கற்சிலைகளை வழிபடுவதிலிருந்தும் மனிதர்களை வழிபடுவதிலிருந்தும் பேய்களும் பிசாசுகளும் கொண்டு வாழக்கூடிய சமுதாயத்தில் வாழ வேண்டாம். நல் மனிதர்களும் நற்சிந்தனையும் இறையாற்றலும் உன்புறமிருந்து உணவு கிடைக்கப்பட்ட அந்த மாபெரும் நல்ல மனித சமுதாயத்துடன், இன்னும் அதிகமாக்கப்பட்ட சமுதாயத்துடன், நல்லவர்களுடன் எங்களையும் எங்கள் சந்தைகளையும் வாழ வைப்பாக இறைவனை என்று உங்களுடைய இறைவன் பக்கம் என்று திரும்புங்கள். நிச்சயமாக நம்முடைய பார்த்த இறைவன் ஏற்றுக்கொண்டான்.